இப்போ இந்த சங்கீதத்தை எப்படி உபயோகப்படுத்தணும், சங்கீதம் எப்படி பாடணும்னு சொன்னார். இந்த சங்கீதம் யாருக்கு உபயோகம், எப்படி உபயோகப்படுத்தணும் என்று பல கீர்த்தனையில் அவர் சொன்னார். யாருக்கு உபயோகப்படுத்தணும், அப்பராம பக்தி அபராம பக்தி அபராம பக்தி என்தோ அபராம பக்தி என்தோ அபராம பக்தி என்தோ கோபராம பக்தி என்தோ கோபராம அபராம பக்தி என்தோ கோபராம அபராம பக்தி என்தோ கோபராம அபராம பக்தி என்தோ கோபராம பக்தி என்தோ கோபரா திரிபடலனுநில்பி கண்டி திரிபடலனுநில்பே கண்டீரப்பவலனுகாச்சு நாயா திரிபடலனுநில்பே கண்டீரப்பவலனுகாச்சு நாமாத்ரிபடலனுநில்பே கண்டீரப்பவலனு காச்சு நாம அபராம பக்தி என்தோ கோபராம அபராம பக்தி என்தோ கோபரா கபிவாரிதி தாட்டுனா கலிகிரோட கட்டுனா கபிவாரிதிதாட்டுனா கலிகிரோட கட்டுனா கபிவாரிதி தாட்டுனா கலிகிரோட கட்டுனா கபிவாரிதி தாட்டுனா கலிகிரோட கட்டுனா அபராதித்யாகராஜு கானந்த முகேச்சு நாயா அபராதித்யாகராஜு கானந்த முகேச்சு நாயா அபராம பக்தி என்தோ கோபராம அபராம பக்தி என்தோ கோபராம பக்தி என்தோ கோபரா. இந்த சங்கீதத்தை நாம் அர்ப்பணம் பண்ணக்கூடியவனான அதிகாரி ஒருவன் உண்டேயானால் அவன் ராமன் அப்படின்னு சொல்றான். இந்த சங்கீதம் யாருக்காக பாடணும், எனக்கு பிடிச்சிருக்கு பாடணும், இல்லை கேட்டால் நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவா, எனக்கு ஒரு பேர் இல்லையா, அதில் நல்ல புகழ் இல்லையா, அதுக்காக பாடணும். பத்து இடத்துல பாடினா பணம் காசு நிறையா வரும், அதுக்காக பாடணும். எல்லா அபிப்பிராயம் உண்டு இல்லையா, லோகத்தில் லௌகீகத்தில் எல்லாம் உண்டு இல்லையா. இதனால் நான் என்ன வாழணும், அதனால் பாடணும். சரி, இந்த சப்தமே உனக்கு சொந்தமாக இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு சொல்கிறார், தியாகபெருமை சொல்கிறார், இது யார் சொந்தக்காரனோ அவனுக்கு நீ அர்ப்பணம் பண்ண வேண்டாமோ, அவன் கிருபையை நீ நினைக்க வேண்டாமோ அப்படின்னு கேட்குறார். நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற, அப்படி அவன் கிருபையை எவன் புரிந்து கொண்டானோ, இது வெறும லௌகீகத்துக்கு மாத்திரம் இல்லை, இது பகவானுக்கும் அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டுவனே பெரிய அதிகாரி, அப்படி தெரிஞ்சுனவனே பெரிய உத்தம அதிகாரி. அவன் எது உத்தமோத்தமங்கிறது பகவானை தவிர எதுவுமே தேவையில்லைங்கிறத பராகாஷ்ட, அது கடைசி நிலை. ச வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா என்று கீதையில் சொன்னானே கிருஷ்ணன், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று இருக்கக்கூடிய நிலைங்கிறது எல்லை, அது எல்லை. அது அந்த நிலையை விட்டுருவோம் நம்ம சாதாரண நிலையிலேயே. என்னென்ன இந்த சங்கீதம் நாம் ஆனந்தம் பண்ணுறதுக்கு, நம்ம ஆனந்தமாக இருக்கிறதுக்கு, நம்ம பணங்காசு சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம புகழோடு இருக்கிறதுக்குங்கிறது மாத்திரம் இல்லாமல் இது பகவதர்ப்பணம் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத உணர்வு இருந்தாலே, அந்த உணர்வு இருந்தாலே பெரிய விஷயம். அவனே அதிகாரி உத்தம, அவனே உத்தமமான அதிகாரின்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி இருக்கிற லௌகீகத்தில். ஏன்னா இதுக்கு தான் இத்தனை நேரம் முன்னாடி சொன்னோம், அந்த சப்தம் என்பது எங்கிருந்து வந்தது. சப்தங்கிறது என்னென்னா, வேதங்கிறது பகவானுடைய மூச்சு காத்தாக இருக்குது, இப்போ பகவானுடைய சிருஷ்டியாக இருக்குது. சப்தம் என்பது பகவானுடைய சிருஷ்டியாக இருக்கிறது. ரெண்டு விஷயம், பகவானொத்த அவனுடைய சக்தின்னு ஒன்று, புருஷன் பிரகிருத்தின்னு ரெண்டு சொல்கிறோம் இல்லையோ. புருஷனுங்கிறவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற தன்மையாக எல்லாத்தையும் உணர்வாக இருக்கக்கூடிய, யாருக்கு தெரியறது எல்லாம், தூங்கி போய்டுறோம் நம்ம ராத்திரி தூங்கி போய்டுறோம், கார்த்தால் எங்கே இருக்குது நம்ம சித்தம் முழுக்க, நம்ம மனசு எங்கே இருக்குது, எங்கே ஒடுங்கிறது, திருப்பி முழிச்சோடனே எல்லாம் ஞாபகம் வருது இல்லையா. தூங்கும்போது எங்கே இருக்க, யாருக்கிட்ட ஒடுங்குற தூங்கும் பொழுது, நம்ம சிந்தனையெல்லாம் எங்கே இருக்குது, எங்கே போகிறது. கார்த்தால் எழுந்துன உடனே திரும்பி எல்லாம் மறந்து போச்சுக்கண்ணே, ராத்திரி படுத்துக்கும் போது இருந்து எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு இல்லையே, வேற எங்கேயோ ஸ்டோர் ஆகிறதே, எல்லாம் திரும்பி வரதே. பைத்தியம் முடித்தவனுக்கு இருக்கிறது இல்லை அந்த மாதிரி. அதே நம்ம வந்து கிராஸாக இருக்கக்கூடிய அதே அந்த பிரெயின்ங்கிறது இருந்தால் கூட ஒரு பைத்தியம் முடித்தவனுக்கு இருக்கிறது இல்லை, மறதி இருக்கிறவனுக்கு இருக்கிறது இல்லை. சில பேருக்கு இருக்குது, பல பேருக்கு இருக்குது, இப்போ சில பேருக்கு இல்லை. எங்கே ஒடுங்கிறது, அம்மட்டிலும் தெரியறது நீ யாருன்னு கார்த்தால் எழுந்தவுடனே நம்ம கேட்கல, எங்கே ஒடுங்கிறது. நித்திய பிரளயம், இதுக்கு முன்னாடியே சொன்னேன், நித்திய பிரளயம் என்று பெயர், தூக்கத்துக்கு நித்திய பிரளயம்னு சொல்கிறது வேதாந்தம். அப்போ நீ முழிச்சுன்ட்ட, ஆனால் நீ தூங்கும்போது உன்னுடைய ஞானம், உன்னுடைய சக்தி, உன்னுடைய உணர்வு எல்லாம் தூக்கத்தை, யார் தூக்கத்தை என்ஜாய் பண்ண முடியுமோ நம்ம, தெரியாது நமக்கு. தூங்கும்போது என்ன சுகங்கிறது நமக்கு தெரியுமோ, நமக்கு தெரியாது. அதாவது இருக்கிற அலுப்புக்கு, நமக்கு இருக்கிற அலுப்பில் படுத்துண்டா சுகமாக இருக்குது, சிரமம் தாங்கல்ல படுத்துண்டா சுகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் தூக்கம் இல்லையா. நித்திய பிரளயம் என்று பெயர் அதற்கு, பிரளயம்னு பேர். அப்போ வாஸ்தவமான பிரளயத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் பிரளயம், நித்திய பிரளயம்னு பேர் வச்சுருக்காது. வாஸ்தவமான பிரளயத்தில் என்ன ஆகுதுன்னா, நித்திய பிரளயத்தில் என்ன ஆகுதுன்னா, உன்னுடைய அந்த எண்ணங்களானது, உன்னுடைய அந்த உணர்வானது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற புருஷனிடத்தில் ஒடுங்குகிறதுன்னு சொல்கிறது வேதம். அவங்ககிட்ட போய் ஒடுங்கிறது, அவன் முழிச்சுட்டு தான் இருக்கான், அவன் தூங்கிறது இல்லை. நீ தூங்கினாலும் உணர்வு அங்கே ஒடுங்குறதா, நீ முடிச்சுட்ட உடனே அவங்ககிட்டே உனக்கு வந்துடுறது திரும்பின்னு சொல்றது. திரும்பி வராத உணர்வு போயிடுறதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் மரணம்னு சொல்றது. அந்த உணர்வு திரும்பி வராமல் அவங்ககிட்டே ஒடுங்கி இருந்துறது, உங்ககிட்ட திரும்பி அந்த சரீரத்துக்கு வரலன்னா மரணம். அப்ப தூக்கம் முத்தினா மரணம்னு சொல்றது வேதாந்தம். அப்ப உங்ககிட்டேந்து இருக்கக்கூடிய அந்த உணர்வானது பிரஜானம் பிரம்மன்னு சொல்றது வேதம். பிரஜானம்னா அந்த உணர்வு, கான்சியஸ்னஸ், பிராணரூபமாக இருக்கு, அந்த பிரஜை வந்துடுறது. அப்போ உலகம் அழியும் போது என்ன ஆறுதுன்னா, எல்லாருடைய உணர்வும் சமஷ்டியாக ஒன்றத்தில் ஒடுங்கிடுறது. பாண்டுரங்கிட்ட தான் ஒடுங்கிறது, எல்லா உணர்வும் யாருக்கிட்ட ஒடுங்கிறது, அந்த கிருஷ்ணங்கிட்ட தான் ஒடுங்கிறது. அப்போ என்ன ஆகிடுறதுன்னா பிரளயம். எந்த சரீர எல்லாரும் தூங்கி போட்டால் எப்படி இருக்கும், என்ன உணர்வு உலகத்தில் இருக்கும், ஒரு உணர்வும் கிடையாது, அதுதான் பிரளயம். உணர்வு ரூபமா. அப்ப நீ யாரு அப்படின்னா உணர்வு ரூபமானவன் தான் நீ, இந்த சரீரம் நீ இல்லை இல்லையா. அப்படின்னா தூக்கத்தில் பக்கத்தில் ஏதாவது நடந்தா கொண்டா அவள் பேசினா கிசினா நமக்கு தெரியணுமே, தெரியறதில்ல. ஏதாவது ஒன்று நடந்தால் நமக்கு புரியறதில்ல, தெரியறதில்ல. அப்போ எங்கே இருக்கு உன் உணர்வு? புருஷனிடத்துல இருக்கு. அந்த புருஷன் முழிச்சுட்டுருக்கான், புருஷன் தூக்க போடுறான்னு வச்சுக்கோ, எல்லாம் தூக்கம் தான், ஒரே தூக்கம், அதான் பிரளயம். நம்ம என்ன சொல்கிறோம், கரார விந்தேனை புராணம் அழகாக சொல்கிறது, கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேசியந்தம் வடச பத்திரசிய புட்டேசியானம் பாலமுகுந்தம் மனசா ஸ்மராமி என்று அவனுள்ளே எல்லாம் ஒடுங்கிடுறது. அத்தனை நம்ம அத்தனை பேருடைய சைத்தன்யமும் மொத்தமாக ஒரு மகா சைத்தன்யமான கிருஷ்ணனிடத்துல ஒடுங்கி விடுகிறது. ஒடுங்கிடுதுன்னா என்ன ஆயிடுதுன்னா, ராத்திரி தூங்கும் பொழுது எப்படி இப்போ உன்னுடைய பிரஜை ஒடுங்குறதோ அதே மாதிரி அத்தனை பிரஜையும் ஒடுங்கிடுதுன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கான்சியன்ஸ்னத்தும் ஒருத்தங்கிட்ட போய் ஒடுங்கிடுதுன்னா என்ன, மகா பிரளயம், அதான் பிரளயம் அப்படின்னு சொல்கிறது. தூக்கம் நித்திய பிரளயம், தூக்கம் முத்தினா மரணம், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அதுவும் முத்தினா பிரளயம், ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தம் உள்ளது தான். அப்போ இவனுடைய கிருபையை நான் இது கீர்த்தனையிலே இதை சொல்கிறார், போன தடவை இந்த கீர்த்தனை சொன்னணும். ஸ்ரீ வாசுதேவ அண்ட கோட்ல குட்சிணியும் சூக்கோ லேத ப்ரோவ பரமா அப்படின்னு சொன்னார். ஸ்ரீ வாசுதேவா, என்ன வாசுதேவன் ஏன் அந்த இடத்துல அந்த அந்த பதம் போட்ட ராமனுக்குன்னா, சர்வபூத நிவாசோசி வாசுதேவன மோஸ்துதே என்று சொல்கிறது இல்லையா நம்மளுக்கு சகசரநாமம், எல்லா பூதங்களும் வசிக்கிறவனிடம்தான் வாசுதேவன் அப்படின்னு. வாசுதேவ சமஷ்டி ரூபம், அத்தனை ஜீவனுடைய சமஷ்டி ரூபம் பகவான், சர்வபூத நிவாசோசி என்று சொல்வதால் வாசுதேவன்கிற, அப்போ வாசுதேவங்கிற பதம் போட்டதே என்னென்னா, நாம் எல்லாம் அவங்ககிட்ட ஒடுங்கிட்டோங்கிறத சொல்கிறதுக்கு தான் அந்த இடத்துல அந்த சப்தம் போடுறார். ராமா ராமான்னு சொல்கிறவர் அந்த இடத்துல ஸ்ரீ வாசுதேவான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அத்தனை ஜீவன்களும் ஒடுங்கக்கூடியதான இடம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸ்ரீ வாசுதேவா அண்ட கோட்டில் குட்சினி இருந்துச்சுக்கோலேதா, உங்கள் வயத்துலனா எல்லா ஜீவனையும் ஒடுக்கி வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதை தான் சொல்கிறார், இந்த மகா இந்த பிரளயத்தை தான் சொல்கிறார். அப்போ பிரளயத்தை சொன்னவன் என்ன சொன்னார்னா, பின்னாடியே நீ எல்லாத்தையும் என்ன பண்ணுற, திருப்பி இவர்களுக்கு இந்திரியங்களை கரண கலபேரங்களை கொடுக்கணுங்கிற கிருபையினாலே இந்த சப்தத்தையும் ஸ்பர்சத்தையும் ரூபத்தையும் ரசத்தையும் கந்தத்தையும் கரண கலபேரங்களையும் இந்திரியங்களையும் அதை அனுபவிக்கிற சக்தியும் கொடுத்து நம்மளை தெரிஞ்சுக்கிறாளா பார்ப்போம், இல்லைன்னா சிற்றின்பத்தில் தான் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விடுறார். ஒன்று பேரின்பமான எங்கிட்ட வரட்டும், இல்லைன்னா சிற்றின்பத்தையாவது அனுபவிக்கிட்டு தூங்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு. சின்ன உதாரணம் சொல்ல, குழந்தை தூங்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், தூங்குறதுக்கு சுகமாக இருக்குது தூங்கட்டுமேனு அம்மா விடுறாளோ? விடுறதில்ல. பசிக்க போகிறது அப்படின்னு இழுத்து மடியில் போட்டு பால் கொடுக்குறா, பால் கொடுக்குறா. அதுபோல் எம்பெருமான் புருஷார்த்தத்தை போட்டுறான் ஜீவனுக்கு. என்ன பண்ணுறான்னா, இந்திரியங்களை சரீரத்தை கொடுத்து என்ன நினைக்கிறதுக்காக உனக்கு அதை கொடுத்தான், தன்னை நினைக்கிறதுக்காக கொடுத்தான். அவனை நினைக்கலை, சரி எதையோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம், சிற்றின்பதியாவது நுகரட்டும், பேரின்பம் வேண்டாம்னா சிற்றின்பதியாவது நுகரட்டும் தந்தான் அதை. அப்போ என்னென்னா, நீ வாஸ்தவமாக என்னத்தை நினைக்கணும்னா, இதை நமக்கு கொடுத்தவனுக்கு தான் இதை நம்ம அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தி வேணுங்கிறது தியாக பிரம்மத்தோடைய எண்ணம். அதுக்காக சொன்னது, இத்தனையும் நமக்கு கொடுத்தவனிடத்துல இதை நீ அர்ப்பணம் பண்ண வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். என்னென்னா, த்ரிபட்டல நுனில் பி கண்டீர பவல நுகாச்சு நாமபராம பக்தி. இந்த காச்சட்டம், அதாவது காப்பாத்தினான் அப்படின்னு சொல்கிறது எங்கேருந்து சொல்லலாம், எந்த இடத்துலேருந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, பிரளயாதியிலேருந்து உனக்கு சரீரத்தை கொடுத்தானே, உன்னை அப்படியே போன விடலையே, திரிப்படலனை நிலப்பி கண்டீர் எப்போ வளர்ச்சுன்னு காய்ச்சினான், கண்ணை எப்படி இமை காப்பாதோ அது மாதிரி உன்னை குச்சினியை ஒஞ்சிக்கோலேதா, உன்னை வயத்தில் வச்சுண்டு உனக்கு இந்திரியங்களை கொடுத்து இந்த லோகத்தில் பிரவர்த்திக்க பண்ணானே, அவனுடைய கிருபையை நினச்சி பாரு, அதையே நினச்சி பார்க்க மாட்டேங்கிற அன்னைக்கு அபராம பக்தி, ரொம்ப ஆழமான கீர்த்தனை. திரிபட்டல, திரிபட்டங்கள்னா சிரமங்கள் கஷ்டங்கள் இடையூறுகள் தடைகள். திரிபட்டல நுனில் பி கண்டீரப்பவலனு, நேத்திர ஜோதியை கண்ணு ரெப்ப எப்படி காப்பாத்துறது, உள்ளுக்க நேத்திரத்தை அதுபோல காப்பாத்துறானா ஜீவனை. எல்லாமே கிருப தான் புரிஞ்சுக்கணும், எம்பெருமான் பண்றது எல்லாமே நமக்கு கிருப தான் பண்றான் அப்படிங்கிற எண்ணம் ஜீவனுக்கு வேணும். எம்பெருமான சுயநலமாக சேவிக்கக்கூடாது. அப்போ என்னென்ன சுயநலம் சுயநலம் சுயநலம்னா, இதுக்கு முடிவு கிடையாது. இந்த ஜென்மா வரைக்கும் சுயநலம், அடுத்த ஜென்மா சுயநலம், அடுத்த ஜென்மா சுய, இதுக்கு என்ன முடிவு? அப்போ நீ பேரானந்தம், உனக்கு சுயநலத்துக்கு நீ வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னா பேரானந்தத்தை நீ அனுபவிக்கவே போகிறதில்ல, இதுலேயே இருந்துட போகிறேன். அதனால என்ன பண்ணா, கஷ்டத்தை கொடுப்போம், சிரமத்தை கொடுப்போம் அதுக்காக, சிரமத்தை கொடுத்தானோ பகவானை நினைக்கிறதுக்காக. பகவானை நினைச்சா என்னன்னா, இது உனக்கு என்னதான் நீ பிரயத்தனப்பட்டாலும் சாமர்த்தியமா இருந்தாலும் சாஸ்வதம் இல்லை, இது நீ எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் இது சாஸ்வதம் இல்லை, லௌகீகம். எவ்வளவுதான் நீ பிளான் பண்ணலாம், எத்தனை வயசு இருப்ப, 100 வயசு இருப்பியா, அப்புறம் 200 வயசு இருப்பியா, அப்புறம் தான் பார்க்கணும், அப்புறம் அதுக்கப்புறம் தத கிம் அப்படின்னு கேட்கறது இல்லையா, அதுக்கப்புறம். அதனால நீ பேரானந்தத்தை அடையணுங்கிறது எம்பெருமானுடைய ஆசையாக இருக்கு, அவனுடைய அபாவாக இருக்கு. உனக்கு இதுவே போறன்னு இருக்கு, இதுலேயே உடலணும்னு ஆசைப்படுறேன், உன்னை இங்கேருந்து அங்கே அழிச்சு தாரணம் பண்ணணும்னு அவன் ஆசைப்படுறான். தாரக நாமம்னு அதுதான் பேர், அதுக்கு தாரணம்னா இங்கே ஒரு இடத்துல ஒரு இடத்துல கடத்துதல் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போ உனக்கு கஷ்டம் மாதிரி கொடுத்து அதை காப்பாற்றவன் காப்பாற்றிகிட்டே வரான். என்ன காரணம்னா, நீ தன்னை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். திரிபட்டல நுனில் பி கண்டி ரெப்பவலுகாச்சு நப்பராம பக்தி எந்தோ கொப்பரா. எப்படி கூப்பிட்ற அப்பா அப்படின்னு கூப்பிட்றான். அப்பராம பக்தி அப்படின்னா அப்பா, ராமபக்தி எந்தோ கொப்பரா, கொப்பனா உயர்ந்ததுன்னு அர்த்தம். அப்பா அப்படின்னு கூப்பிட்ற ஒரு விழி சம்போதனம், விழிச்சொல்லுங்கிறாங்கள தமிழில், கூப்பிடுற சொல்லுக்கு விழிச்சொல்னு பேர், சம்போதனம். சமஸ்கிருதத்தில் போ அப்படின்னு கூப்பிடுவா, ஏங்க அப்படின்னு கூப்பிடுறோம், என்ன சார் அப்படின்னு கூப்பிடுறோம். அந்த மாதிரி ஒரு விழி அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். அப்ப ராம இல்லை அது, அப்ப ராமபக்தி எந்தோ கொப்பரா, அப்பராமபக்தி அப்பராமபக்தின்னு சொல்லுவாள் இல்லையோ, அதுக்காக நான் இதை விளக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்ப ராமபக்தி எந்தோ கொப்பரா அப்படின்னு நமக்கு சொல்றார், ஜீவகோட்டிகளான ஜீவன் கழிக்கு சொல்றார். அப்ப நம்மளை பார்த்து சொல்றார், இந்த அந்த பக்கமே ராமனே பார்த்துட்டு இருந்தார், இப்படி திரும்பிட்டார் நம்மளை பார்த்து, அப்ப ராமபக்தி எந்தோ கொப்பரா அப்படின்னா. அந்த மாதிரி திரும்புறது உண்டு. எப்படின்னா, திருமாலைன்னு ஒரு பாசுரத்தில் தொண்டரடி புடியாழ்வர், பச்சைமா மலை போலுமேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவி தெவரியான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவ பிரண்டும் வேண்டும் அரங்கமான குருளானே, அரங்கமான குருளானே, அரங்கமான குருளானே சொல்லிகிட்டே வந்துட்டு ஒரு பாசுரத்தில், குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தே அரவணை தூயிலுமாக கண்டு உடலின குறுகுமாலோ என் செய்கேன் உலக தீரேன் இந்த பக்கம் திரும்பிட்டார். என் செய்கேன் அரங்கமான குருளான சொல்ல வேண்டாமோ, அங்கே அங்கே மாத்திரமோ உலக தீரேன்னு அவர் என்ன சொல்கிறார், அவருக்கு அந்த ரங்கநாதன குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி மேற்க தலையை வச்சுண்டு குணதிசை கிழக்க கால நீட்டி வடதிசை பின்பு காட்டி பின்னாடி காமிச்சிட்டான் வடக்குக்கு போரும் அங்கே இருந்தது எவ்வளோ அவதாரம் எடுத்தாச்சு. தென்திசை இலங்கை நோக்கி விபீஷணன் வருவானா விபீஷணன் வருவானான்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கான் என்று அவனை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கான், தனக்கு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்த கடல் நிறமாக இருக்கான், கடல் நிறம்னா என்னென்ன நீளமே கஷம் கரு நீளமாக இருக்கான், என்ன காரணம்னா கிருப கோத்துன்னு இருக்கான். கிருபங்கிறது வருஷம் தானே, மழை எப்படி வெளுப்பையாக இருந்தால் தண்ணி கொட்டாது, அதுலேருந்து கருத்த மேகத்துலேருந்து என்ன இருக்கும் தண்ணி வருஷிக்கும், கிருபையை வருஷிக்கும். அது போல் இவனுக்கு என்னென்னா கிருபையை வருஷி வருஷி வருஷிச்சு என்னங்கண்ணா, மேகம் தண்ணியை வருஷாச்சுன்னா கருத்த மேகம் வெளுத்து போயிடும். அதுபோல் இவன் கிருபையை வருஷிச்சு முடிச்சாச்சுன்னா இவன் வெளுத்து போயிடணும், ஆனால் இவன் வெளுக்க மாட்டேங்கிறான், கருப்பாகவே இருக்கான். என்ன அர்த்தம்னா கிருப தீரவே இல்லையா, அதனால் அப்படியே இருக்கான், அப்படியே இருக்கான். அவ்வளோ ஒரு ரசமாக வியாக்கியானங்கள், கடல் நிற கடவுள் எந்த அரவணை துயிலுமாக கண்டு இந்த பாம்பில் படுத்துருக்க அதை பார்த்து உடல் எனக்கு உருகுமாலும், எனக்கு உள்ளம் உருகிறது இருக்கட்டும், கண்ணில் ஜலம் வர்றதுனும் உடம்பு உருகி போகிறதுங்கிறது இந்த ஆழ்வார், உடம்பு உருகி போகிறதுன்னு. நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டு குண்டா, அதாவது நீங்கள்லாம் எம்பெருமான சேவிச்சு சேவிச்சு நல்லா குண்டா குழுக்கட்டையாக போகிறாளே, எனக்கு மாத்திரம் இப்படி பார்த்த உடனே எனக்கு அப்படியே உடம்பு உருகிறதே, நீங்கள் எதாவது ஸ்பெஷலாக எதாவது மாத்திரை கித்திர சாப்பிட்றீங்களா அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி என் செய்கேன்னு உலக தீரே அப்படின்னு இப்படி திரும்பி கேட்டார்னு சொல்கிறா வியாக்கியானத்தை, வியாக்கியத்தை. ஏன்னா அங்கேயும் அரங்கமான குருளானு தானே வரணும். அதுபோல் ராமனன்னு புரோவரா என்ன எந்து தாகினாவோ நகுமோ முகனில் நீ நாஜாலி தெளிச்சு எல்லாம் ராமனை இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து பாதினவர் இந்த அபராம பக்தியில் இப்படி திரும்பி, அப்போ ராமபக்தி வந்ததுக்கு அப்புறம் நம்மளை பார்த்து சொன்னார், அவர் உலகத்துக்கு உபதேசம் பண்ணுறதா அமைஞ்சிருக்கு கீர்த்தனை, நமக்கு உபதேசம் பண்ணுறதா இருக்கு. அதுலேயும் அழகு பல அழகு உண்டு, அந்த அப்பான்னு கூப்பிடுறதுல அப்ப ராம பக்தி எந்தோ ராமபக்திங்கிறது இருக்கு, எந்தோ கொப்பரா எந்தோன்னா இவ்வளோன்னு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம், எவ்வளோ உயர்ந்ததுன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை, பின்ன ஏன் சொல்ல ஆரம்பித்தேன், ஏதோ ஒன்று சொல்லணுமே அதுக்காக சொல்ல ஆரம்பித்தேன், எப்படியா ஒன்று முடியாது அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ, சொல்லி முடியாது அப்படிங்கிறதையா சொல்லணுமே. எந்தோ கொப்பரா எந்தோன்னா அது சூப்பர் லேட்டு அதுக்கு, அது எந்தோ கொப்பரா. அப்பா ராமபக்தி எந்தோ கொப்பரா. அது அந்த அமைச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா, அப்பராம பக்தி எந்தோ கோபராம. அந்த மா அப்பான்னு சேரும்போது மாறிடும் அர்த்தம் அந்த அப்பாவுக்கு. அப்படி பண்ணிருக்க அந்த மாதிரி அந்த அந்த இன்டெலிஜென்ட் அந்த பிரில்லியன்ஸ்லாம் அந்த கீர்த்தனைகளில் பார்க்கலாம் நிறையா. அதாவது அப்பராமன் பாடினா ஒரு அர்த்தம், திருப்பி மா அப்பான்னு பாடினா வேறு அர்த்தம் அப்படி வரும். என்ன அர்த்தம்? மா அப்பானா என் நம்ம தகப்பன்னு அர்த்தம். அது எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன்னு ஆழ்வார் சொல்கிறார். எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் ஓனுடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரழில் அண்ணலே அப்படின்னு ஒரு பாசரம். எல்லாருக்கும் முந்தினவன் அப்படின்னு நீ நினச்சிக்கோய. அப்பா நமக்கும் முந்தினவன் அவன் அப்படின்னா நம்ம அப்பா அவன் அப்படிங்கிற உணர்வு உனக்கு வந்தால் தேவலையே அப்படிங்கிறார். அப்படி அப்படி நினச்சி பார்க்கலாம் இல்லையா, எங்கள் அப்பா இவா, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் தாத்தா, எங்கள் கொள்ளு தாத்தா, இந்த வம்சம்னா எம்பாருடைய வம்சம் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா, பெரிய வம்சம் அந்த வம்சம். அதுக்கு எம்பார் தனியாக வந்துட்டாரா இல்லையே, அவர் எம் அவையாட்டிலேருந்து வந்தா, அவையாட்டிலேருந்து வந்தா, அவையாட்டிலேருந்து வந்தால் போயேன் கடைசியில் எங்கன்னா பரமபுருஷன்கிட்ட இருந்தா அத்தனையும் அத்தனை ஜீவகோட்டிகளும் வந்தது. அவன் தானே உனக்கு பார்த்து வச்சுட்டு திருப்பி உயிரை கொடுத்தான் உனக்கு பிரளயத்தில். அப்போ நமக்கு உயிரை கொடுத்த உன் தகப்பன் இடத்துல உனக்கு பிராணன்று உனக்கு ஆசை இருக்குமே, ஆனால் அவங்ககிட்டையும் வாஸ்தவமாக நியாயமாக ஆசை இருக்கணுமே, அதே மறந்த நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மா அப்ப ராமபக்தி என் தோக்கப்பன் நம்மளுக்கெல்லாம் தகப்பன். ராமன் வேற யாரும் இல்லை, நமக்கெல்லாம் தகப்பன். ராமனை நீ தனியாக பார்க்காத, நம்ம அப்பான்னு நினை. ராமனை பார்த்தா நம்ம அப்பான்னு நினை. சீதையை பார்த்தா நம்ம அம்மான்னு நினை. சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமடு மாத்தன்ற கீர்த்தனையே இருக்குது. இந்த கீர்த்தனையே அதான் சொல்கிறதோ அப்படின்னு நினைய. நீ ஏன் நினைக்க மாட்ட, ஏன் நினைக்கக்கூடாது? எந்தோ கொப்பரா, எந்தோ கொப்ப. எதனால் அது ரொம்ப உயர்ந்ததுன்னு நிறையா சொல்லிகிட்டே வர்றார். லக்ஷ்மி தேவி வலச்சுனா லக்ஷ்மணுண்டு கோலுச்சுனா, லக்ஷ்மி தேவி வலச்சுனா. இந்த கீர்த்தனை சொல்லும்போது சரணம்லாம் சொல்லணுமே. கச்சேரியில் சங்கீத ஆனந்தத்துக்காக மாத்திரம் பாடுறோம். அப்போ கடைசி சரணம் மாத்திரம் பாடிட்டு இல்லைனா ரெண்டே ரெண்டு லைன் பாடிட்டு அப்படி நிறைவேல் பண்ணி சுரம் போட்டு போயிடுறோம். வாஸ்தவமாக அவள் எப்படி பாடினா தியாகபெருமை, எப்படி தியாகராஜ சுவாமிகளும் நிறைவல் பண்ணி சொரெல்லாம் போட்டிருக்கார், அது வேறு விஷயம். கீர்த்தனை அனுபவத்தில் தான் பாடியிருக்கார். அந்த அனுபவம் நமக்கு வேணும்னா எல்லா சரணத்தையும் எடுத்து ஒரு கீர்த்தனையில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு நம்ம ஒத்து கவனிக்கணும். கவனித்தா அவருடைய அனுகிரகத்தினால அது புரியணும். லக்ஷ்மி தேவி பாலச்சுனா. வேதம் என்ன சொல்கிறது? ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜ தசரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவஹ தாம் மாவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீம் அனபகாமினீம் அப்படின்னு சொல்கிறோம். லக்ஷ்மியை சொல்லும்பொழுது என்ன சொல்கிறது? அனபகாமினின்னு சொல்கிறோம், அனபாயினின்னு சொல்கிறோம். நாமரூபங்கள் இல்லாமல் எல்லாம் ஒடுங்கிறது அத்தனை பிரஜையும் அத்தனை ஜீவனும் சொன்னோம் இல்லையோ, அவங்ககிட்ட இருக்கு. அவன் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே அவனுடைய சக்தி அதுதான் பிரகிருத்திங்கிறது. அது யாருன்னா அதுதான் தாயார், அதுதான் அவதான் தேவி. நானே சொல்லலை, எடுத்தோடனே என்ன சொல்கிறோம் நம்ம? பிரகிருதி விக்கிருதி வித்யாம் சர்வபூதஹித பிரதாம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதானே சொல்கிறோம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம். அநேகமாக இந்துக்களாக இருக்கிற அத்தனை பேர் கிரகங்கள்லேயும் பேதம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சொல்கிற இந்த ஸ்தோத்திரம் இது. பிரகிருதியும் விக்கிருதியும் வித்யாம். அப்போ பிரகிரு லக்ஷ்மியை சொல்லும்போது என்ன சொன்னால்? பிரகிருத்தின்னா பிரகிருத்தினா இயற்கை. இயற்கைனா மூல பிரகிருதி. இந்த இயற்கை இல்லை, நான் முதல்ல ஒரு சிருஷ்டி கிரமம் சொன்னானே. பூமி ஜலத்தில் ஒடுங்கி, ஜலம் அக்னியில் ஒடுங்கி, அது வாயுவில் ஒடுங்கி, அது ஆகாசத்தில் ஒடுங்கி, ஆகாச மூல பிரகிருத்தியில் ஒடுங்கிறத. அந்த மூல பிரகிருதி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இந்த லக்ஷ்மியினுடைய தான். இவ தான் அதுக்கு, இவ தான் சகலமும். அவள் யாருக்கு காலை பிடிச்சின்னு இருக்கான்னா அந்த பூர்ணமாக இருக்கக்கூடிய பூர்ணமான வஸ்துவுக்கு. அப்போ அவனுடைய புருவ நெறிப்புக்கு தகுந்த மாதிரி இவ சிருஷ்டி நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட மூலப்பிரகிருத்தியான மூலபாவையான அந்த லக்ஷ்மி தேவி அப்படின்னா சக்திங்கிறது அவ தான், உலகத்தில் பிரகிருதிங்கிறது அவ தான், அவ தான் எல்லாமே, அவ தான் சர்வமும், ஜகத்தே அவ தான். இப்போ கண்ணுக்கு தெரிகிறது அத்தனையும் அவ தான், லக்ஷ்மி தான். அப்படி இருக்கக்கூடிய பிரகிருதி அவ என்னன்னா, இவன் உங்களால் பிடிக்கிறாளே அப்படின்னு கேட்குறாரு அவர். லக்ஷ்மி தேவி வலச்சுனா, லக்ஷ்மி ஏன் உன்னை வரிக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. ஆழ்வார்கள் சொல்கிறா, திருவில்லா தேவை என்ன தேவை அப்படிங்கிறார். லக்ஷ்மி இல்லாத தெய்வம் என்ன தெய்வம் அப்படின்னு கேட்குறார். திருவில்லா தேவை தேவை இல்லை, அவள் தெய்வம் இல்லை, அவள் திருவில்லா தேவை என்ன தேவை என்று கேட்பா. அப்போ இவர் என்ன சொல்கிறார், லக்ஷ்மி தேவி வலச்சுனா. அந்த அப்படி மூலப்பிரகிருத்தியாக மூலபாமையாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி உன்னையே ஏன் வரிக்கிறாள்? அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஏற்றம் எப்பேற்பட்டதாக இருக்கணும், ராமபக்தி எந்தோ கொப்பரா அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரும். லக்ஷ்மணுண்டு கோலூச்சுனா, லக்ஷ்மணுண்டு கொலுச்சுனா, யார் இந்த லக்ஷ்மணனா? இந்த லக்ஷ்மணங்கிறவன் யார்? அவனுக்கு என்ன பேர்? ஆதிசேஷன்னு பேர் இல்லையா அவனுக்கு? சேஷன்னா என்ன அர்த்தம்னா சொத்து என்ற அர்த்தம், சொத்து என்ற அர்த்தம். எந்த சமயத்திலையும் எப்பேற்பட்ட காலத்திலையும் இவனை மாத்திரம் பிரியறதில்லை இந்த பகவான். அப்படி வச்சுட்டுருக்கான் அவனை பக்கத்துலேயே. என்ன அப்படின்னா, நாமெல்லாம் யார்? நாமெல்லாமல் சேஷபூத்தர்கள் தான். சேஷன்னா சொத்துன்னு என்ற அர்த்தம் சொன்னேன்னு, பகவானுடைய சொத்து என்ற அர்த்தம். யார்? நம்மெல்லாம் ஜீவகோட்டிகள்லாம். நாமெல்லாம் நமக்கு நாமேன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையோ, அது கிடையாது. நாம் அவனுக்கு, நமக்கே நாம் இல்லை, நாம் அவனுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்வரூபம். இது வந்து நம்ம ஏற்படுத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுதான் வாஸ்தவம். என்ன அவனுக்கு சேஷபூத்தன் நீ, அவனுடைய சொத்து நீ. நீ நாஸ்திகனாக இருந்தாலும், நீ ஆஸ்திகனாக இருந்தாலும், நீ புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சு காட்டாலும், நீ ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும், நீ அவன் சொத்து தான் இல்லையா? நாலு குழந்தை அஞ்சு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தைக்கு மாத்தம் பைத்தியம், அதுக்கு அப்பா தான் அம்மா தான் தெரியாதுன்னு வச்சுப்போம், அதுக்காக அது பிள்ளை இல்லைன்னு ஆகிடுமா? அதுவும் அவன் சொத்து தான். அதுபோல் நம்ம பைத்தியகாரதனமாக பகவானை தெரிஞ்சுக்காமல் இருந்தாலும் நம்ம பகவானோட சொத்து தான். அப்படி தெரிஞ்சின்றவர்கள் யாருன்னா சேஷபூத்தர்கள். அவனுடைய மேன்மையும் நம்மளுடைய அவனுக்கு நாம் ஆட்பட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மையையும், அவன் இல்லாமல் நமக்கு சத்தை கிடையாது, எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு புரிஞ்சின்றவர்களுடைய நிலை என்னென்னா, வாஸ்தவமாக நமக்கு இத்தனை கொடுத்துருக்கானே அப்படிங்கிறது மனசு வாஸ்தவமாக மனசில் பட்டுதுன்னா, கர்ண கலேபரங்கள், இந்திரியங்களை கொடுத்தான், சரீரை கொடுத்தான், இத்தனையும் நமக்கு கொடுத்தானே, அவனுக்கு சொந்தமான வஸ்து இல்லையா நாம? வாஸ்தவமாக நமக்கு தோணி எடுத்தோம்னா பக்தி வந்துடும் இல்லையா? காமியார்த்த பக்தி இல்லை. நான் சொல்கிறது ஒன்று வேணுங்கிறத பண்ணுறது இல்லை, வாஸ்தவமாக நம்ம அவன் சொத்து தானே, நம்ம ஏன் அவங்ககிட்ட வேறான்னு நினச்சிட்டு இருக்கோம்? நாம் அவன் சொத்தாச்சேங்கிற எண்ணம் நமக்கு தலை தூக்கித்துன்னா அது பிரேமையாயிடுறது அடுத்து இல்லையா? நம்ம அம்மா நம்ம அப்பா நீ ஏன் ஆசை வருது? அவ சொத்து நம்ம, நம்ம சொத்து அவங்கிற எண்ணம் இருக்கிறதுனால இல்லையா? அந்த மாதிரி எண்ணம் பகவானிடத்தில் ஏற்படுமே ஆனால் அப்போ பிரேம அவங்ககிட்டையும் ஞாபக வாஸ்தவமாக வரணும். அந்த பிரேம அங்கே வரணும். அந்த பிரேம முக்கியமாக, அந்த பிரேம யாருக்கு இருந்ததுன்னா, பூர்ணமாக அவனிடத்தில் பிரேம உள்ளவன் யாருன்னா, என்றைக்குமே நாமெல்லாம் அஞ்ஞானியாக இருக்கோம், அப்புறம் ஒரு குருநாதருடைய கிருபையினால் ஞானத்தை சம்பாதிக்கலாம், பக்தியை சம்பாதிக்கலாம், அப்புறம் எம்பெருமானை அடையலாம் அப்படிங்கிற கிரமம் இருக்குது. ஆனால் ஆதியிலிருந்தே எப்பொழுதுமே நித்தியமாகவே அவனிடத்தில் எப்பயுமே பிரீதி உள்ள ஒரு ஜீவன் அந்த ஆதிசேஷன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடையாம் என்று ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கிறான். அவனுக்கு இவன் தான் சகலமும், அவனுடைய அடிமனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜீவகோட்டிகளில் முதல்ல இருக்கிறவன் ஆதிசேஷன். அவனுக்கு சர்வவித கைங்கரியமும் பண்ணுறான். அவனுடைய சக்தி எப்படி இருக்குன்னா, பூமியை தன்னுடைய ஆயிரம் பணாபணங்கள்னால தாங்குறான் அப்படின்னு. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன் அப்பேற்பட்ட லக்ஷ்மணன். என்னன்னா, நீ இருடா இங்கேயே இருடா, அப்பாவை பார்த்துக்கூடா, தசரதனை பார்த்துக்கூடா, அயோத்தியிலேயே இருடா அப்படின்லாம் ராமன் எவ்வளோ சொல்லியும் கேட்காம, அப்பனமாச்சு ஆயுமாச்சு, உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே பிறந்திருக்கேன். லௌகீகத்தில் மாட்டிக்கவே இல்லை அவர். அந்த தர்மம் முக்கியம்தான், அந்த தர்மத்தை காட்டிலும் விசேஷ தர்மம் பகவானுக்கு ஆட்படுவது என்பது. அதில் இருக்காம அந்த அந்த பக்குவம் இருந்தால் இந்த தர்மத்தை விடலாம். எப்போ விடலான்னு அந்த படியில் ஏறிண்டே இந்த எப்போ அந்த மேலே ஏறலான்னா ரெண்டு காலையும் வச்சுட்டா அப்புறம் ஏணி தேவையில்லை இல்லையா. அது வரைக்கும் என்னென்னா அது வரைக்கும் நீ அதை பிடிச்சிக்கணும். உனக்கு அந்த பக்குவம் வந்தால் தான் விடலாம். பக்குவம் இல்லாமல் விட்டானே திருப்பி இதுக்கு வந்துடுவான். அதனால் அது பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன நினச்சான்னா லக்ஷ்மணுண்டு கொலுச்சுனான்னு கேட்குறாரு. அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணான், பின்னாடியே கிளம்பிட்டான். ராமன் பின்னாடியே கிளம்பினானே. என்ன சொன்னா, உனக்கு சர்வவித கைங்கரியம் பண்ணுறதுக்காக நான் உன் பின்னாடி வந்து பிறந்திருக்கேன், என்னை போய் அவனை பாரு இவனை பாரு நீ சொல்லாத அப்படின்னு பின்னாடி வந்தானே. லேக்கனா நின்னும் சுட்டு கொன்னாரன்னு பாடுறாரு இல்லையோ வேற கீர்த்தனத்தில், லேக்கனா நின்னும் சுட்டு கொன்னாரு அப்படின்னு கேட்குறார். லேக்கனா உங்ககிட்ட ஒன்றும் விஷயம் இல்லாமையா உன்னை இப்படி சுற்றின்னு இருக்காய்வா, எல்லாரும் ராமனோ லக்ஷ்மணனோ சீதையோ ஆஞ்சனேயனோ எல்லாம் ஞானிகள், விபீஷணனோ உன்னையே சுற்றி வராளே, உங்ககிட்ட ஒன்றும் விஷயம் லேக்கனா ஒன்றும் விஷயம் இல்லாமையா சுற்றுறா உன்ன அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி இங்கே கேட்குறாரு, லக்ஷ்மி தேவி வலைச்சுனா லக்ஷ்மணுண்டு கொலுச்சுனா, இந்த லக்ஷ்மணன் இப்படி வந்து உன் பின்னாடியே அலைகிறானே என்ன காரணம், ஜகத்தையே அவன் தான் அழிக்கிறான் பிரளய காலத்தில், என்னென்னா சமஸ்த பேர்களும் அவனுக்கு கீழே அடங்கி இருக்கிற பிரம்மா உள்பட ஆதிசேஷன் கீழே அடங்கியிருக்கு. அப்போ அவனுடைய ஏற்றம் என்ன, அப்பேற்பட்ட ஆதிசேஷன் லக்ஷ்மணுண்டு கொலுச்சுனா உன் கைங்கரியம் தான் முக்கியம்னு சொல்கிறானே, அதாவது இவாளெல்லாம் நம்ம மதிப்போங்கிற எண்ணத்தில் இவாள் ஒரு உதாரணம் சொல்கிறார். லக்ஷ்மி தேவி வலச்சுனா லக்ஷ்மணுண்டு கொலுச்சுனா சூக்ஷ்ம பூத்தி கல பரதுடு ஜூச்சி ஜூச்சி சோல சூனாய பராம பக்தி எந்தோ. பரதனை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, சூக்ஷ்ம புத்தி கல பரத்துடு அப்படின்னு பரதனை சொல்லும்போது, சூக்ஷ்ம புத்திகளை பல சூக்ஷ்ம புத்தி சொல்லலாம் பரதன இடத்துல, ஒன்று ரெண்டு எதை அவர் சொல்கிறார் எதை அவர் நினைப்பார் தெரியலையே, சூக்ஷ்ம புத்திகளை பரதனுடன் எதை சொல்கிறார். இந்த பரதன் அங்கேருந்து பரதனை செய்தி சொல்லி அனுப்பிச்சா, தசரதன் இல்லை நீ கிளம்பிவான்னு சொல்லலை, இங்கே வா அவசரமாக வர சொன்னா உடனே வசிட்டர் அனுப்பிச்சிட்டார். அங்கேருந்து வரான், அயோத்திக்குள்ளே நுழையிறான். அயோத்தியில் நுழைஞ்ச உடனே அவனை பார்த்து எல்லாரும் யாரெல்லாம் ராஜகுமாரா வந்தனம்னு சொல்லுவா, சௌக்கியமானு கேட்பா, விழுந்து சேவிப்பா, அவனை அவ்வளோ சந்தோஷமாக அவள் எல்லாம் வரவேற்பா, க்ரீட் பண்ணுவாளே, அத்தனை பேரும் மூஞ்சி திருப்பின்னு போயிட்டானா அண்ணண்ட. ஒத்தனை அவனை பார்க்கலை, ஒத்தனை முகம் கொடுக்க மாட்டேங்கிறா, அப்பேற்பட்ட பழி வந்துருத்து அவன் மேலே. அவன் தான் அதை சேர்ந்து பண்ணிட்டான்னு ஜனங்க அப்படி தானே நினைப்பா, அது அம்மாவோட சேர்ந்து பண்ணிட்டான், ராமனுக்கு ராஜ்யம் எல்லாம் பண்ணிட்டான், ராஜ்யம் எல்லாம் பண்ணிட்டான். வாஸ்தவமாக அவன் உயர்ந்த குணம் படைத்தவன். அது மாத்திரம் இல்லை, அவன் என்ன பண்ணான்னா, இங்கேருந்து கிளம்பி போகும்பொழுது ராமனிடத்தில் போய் சர்வத்தையும் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தா ராமனை அசைக்க முடியலை, திரும்பி வான்னு கூட்டு பார்த்தான், ராமனை அசைக்க முடியல. அப்போ 14 வருஷம் நாம் ராஜ்யபாரம் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு அந்த ராஜ்யத்தை எடுத்துட்டான்னா இந்த பழி ஓரளவு அவன் மேலே தங்கிவிடும். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கா, ஆஹா பரதநாட்டம் ஒரு பக்தி இருக்கணும்டா, ராமன் என்னடா ராமன் பரதனை பாடுறா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கா. பரதனை அவன் இருக்கிய குணத்துக்கு ஜனங்கள் எல்லாம் அப்படி அப்படியே அந்த இதுக்கு கட்டுப்படுற மாதிரி, மந்திரத்துக்கு கட்டுப்படுற பாம்பு போல பரதன் என்ன சொன்னாலும் செய்கிறாங்கிறான். இப்போ அப்போ பரதன் இப்போ திருப்பி வந்து ராஜ்யத்தை எடுத்துட்டான்னா அவனுக்கு என்ன ஆகுன்னா, சே சொல்லி பார்த்தான் கேட்கல சரி எடுத்துட்டான் அப்படிங்கிற பேர் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். வாஸ்தவமாகவே பகவான் தான் ராமன் தான் சுவாமி, தான் தாசன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போ இது ரெண்டையும் நிறைவேற்றணுமே, இதுக்கு ஒரு ஐடியா அவன் வழி ஒன்று கண்டுபிடிச்சான். அவன் என்ன பண்ணான்னா, அந்த பாதுகைகளை ராமனிடத்துலேருந்து வாங்கி பாதுகா ராஜ்ய ஸ்தாபனம் பண்ணான். எங்கேயாவது முன்னாடியே பின்னாடியே உண்டோ, அது நம்ம கேள்விப்பாடுறது எங்கேயாவது இதுக்கு முன்னாடி பின்னாடி உண்டோ, கிடையாது. அப்போ என்னாச்சுன்னா, எது வந்து தனக்கு கெடுதியாக அமைஞ்சதோ அதனாலேயே அவன் உயர்வு பெற்றான். அது அப்படி ஒரு சூக்ஷ்ம புத்தி உள்ளது. எந்த ஒரு விஷயத்தினால அவனுக்கு கெடுதியோ, எந்த விஷயத்தினால அவனுக்கு கெட்ட பேரோ, எந்த விஷயத்தினால அவனுக்கு ஜென்மமும் கெட்ட பேர் இருக்குமோ, அப்படி ஒரு விஷயத்த என்னென்னா தனக்கு சாதகமாக மாத்தின்றானே அவ்வளோ சூக்ஷ்ம புத்தி படைத்தவன் இந்த பரதன். அது மாத்திரம் இல்லையா, தான் ராஜ்யம் ஆண்டா எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ, ஆனால் அந்த பாதுகா ராஜ்யம்ங்கிறதுல ராமராஜ்யம் எப்படியோ பாதுகா ராஜ்யத்துக்கு ராமராஜ்யத்துக்கு வித்தியாசம் கிடையாது. அந்த பாதுகையினுடைய ராஜ்யத்தில் எல்லாம் எவ்வளவோ மடங்கு வளர்ந்ததுன்னு 14 வருஷம் கழித்து வந்த உடனே அண்ணன் தானே கணக்கு கொடுக்குறான், பரதன் கணக்கு கொடுக்குறான் அவரிடத்துல, கணக்கு கொடுக்குறான். கணக்கு கொடுத்து என்னென்னா, எல்லாம் 10 மடங்கு 20 மடங்கு வளர்ந்துருக்கு பார், தனகோசம் தானிய கோசம் இந்த ட்ரெஷரிலாம் காட்டுறான், எல்லாம் இவ்வளோ வளர்ந்துருக்கண்ணா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணேன், நான் பண்ணலை, உங்களுடைய பாதுகையுடைய பிரபாவம் இப்படி இருந்தது என்று காமிச்சான்னா அவன் எவ்வளோ சூக்ஷ்ம புத்தி உள்ளவனாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவா இதில், ஏன்னா ராமாயண பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி நந்தி கிராமத்தில் வந்து ராமன் இறங்குறான். பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி கேட்டா நந்தி கிராமத்தில் இறங்கி அயோத்திக்குள்ளே நேராக பிரவேசிக்கல ராமன். பரதன் சொல்லாமல் உள்ளே போகக்கூடாதுன்னு நந்தி கிராமத்திலே இருக்கான். ஏன்னா ராஜ்யத்தை அவன் பரதன் கிட்ட ஒப்புவிச்சிருக்கான். பரதனுடைய எண்ணம் பாதுகையை வச்சு அவன் ராஜ்யம் ஆள்றான வழிய. அயோத்திக்குள்ள பரதனும் நுழையலை. இத்தனை நாள் 14 வருஷமா பரதனும் நுழையலை அயோத்திக்குள்ள. அப்ப என்னன்னா ஒரே ஒரு விஷயம், இவனும் நுழையல. அப்ப ராமன் இறங்கி இதை பரதனுக்காக கொடுத்துருக்கோம், நம்ம இதை பரதனுக்காக கொடுத்துருக்கோம், அதனால பரதனுடைய அனுமதி இல்லாம இந்த அயோத்திக்குள்ள நாம நுழையக்கூடாது அப்படின்னு இருந்தான். நாம அப்படின்னா அவன் எவ்வளவு சூக்ஷமான அறிவு உள்ளவனா இருக்கணும். அதை புரிஞ்சுட்டு அவன் சொன்னானா, அன்றைக்கே உங்கள்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்தாச்சு, உங்கள்கிட்ட கொடுத்த ராஜ்யத்தை நீ என்ன பண்ணனா, என்கிட்ட வந்து இவனுடைய பாதுகையை கொடுத்து வச்சுருந்த அந்த என்ன தம்பிக்கு மரவடியை வான் பணயம் வைத்துங்கிற ஆழ்வார்கள் தான் அழகாக சொல்கிறார். தம்பிக்கு மரவடியை வான் பணயம் வைத்துன்னு என்ன பணயம்னா அழகா இருக்கு. ராமன் என்ன பண்ணனும், பரதன் சரணாகதி பண்ணிட்டான், தன்னை முழுக்க கொடுத்துட்டான், இந்த ராஜ்யத்தை தான் ஆள முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ணனும், வாஸ்தவமா ராமன் அவனுடைய சரணாகதியை அங்கீகரிச்சுட்டேன்னு சொல்லிட்டான். சூக்ஷ்ம புத்திகள பரத்துடு அதுக்கு சொல்லிட்டு இருக்கோம், அதை அங்கீகரிச்சுட்டான். அப்ப அங்கீகரிச்சுட்டான் என்னன்னா, அவன் கிளம்பி அயோத்திக்கு போய் இப்ப ராஜ்யத்தை எடுத்துட்டாகணும். ஆனால் அவன் சத்தியம் பண்ணுறான், 14 வருஷம் அப்பா சத்தியத்தை நான் காப்பாற்றுறதும் சத்தியம் பண்ணுறான், அந்த சத்தியத்தையும் மீற முடியாது. இதுக்கு ஆச்சரியமாக அவன் என்ன பண்ணான்னா, ஒன்று ராமனே வரணும், இல்லை ராமனை காட்டிலும் விலையுறந்த ஒரு சமாச்சாரம் வரணும் அங்கே. அப்போ என்னென்னா ராமனை காட்டிலும் விலையுறந்தது என்னென்னா அவனுடைய பாதுகையா. அதனால் ஆழ்வார்கள் என்ன சொன்னா, தம்பிக்கு மறுபடியை இப்போ என்னென்னா 100,000 ரூபா பணம் வேணும் அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு நகை கொடுக்கணும், அப்போ தான் பேங்க்கில் 1 லட்சம் ரூபா பணம் கொடுப்பான் இல்லையா. அப்போ அப்படின்னா ராமனே வரணும். அப்போ ராமனுக்கு பருத்தியாக என்னது அனுப்பணும், அவன் ராமனோட உயர்ந்த விஷயத்தை ஒன்று அனுப்பணும், அதனால பாதுகையின்தான் அப்படிங்கிறான். அந்த பாதுகையை நீ எனக்கு கொடுத்துருன்னு கேட்குற சூக்ம புத்தி இவனுக்கு இருந்தது பாருங்க, அது பரதனுக்கே உண்டான சூக்ம புத்திகளை பரத்தோடு ஜூச்சி ஜூச்சி சொலசுனா. அவன் ராம ரூபத்தை பார்த்து அப்படி ஆச்சரியப்படுறான். எப்பேற்பட்ட அவ்வளவு படித்தவன், அவனுக்கு ஈடுனா கிடையாது. மகாத்மா பரதன்கிறவன் அவன் வந்து பெரிய வீரன் வேற. அவன் தனக்கோசம் தானிய கோசம் எல்லாத்தையும் 10-20 மடங்கு ஆக்கியிருக்கான். அவ்வளோ ராஜ்யபாலனம் பண்ணுற சக்தியும் உண்டு அவனுக்கு. ஆனால் அந்த ராஜ்யத்தை தான் எடுத்துக்கல. அவன் என்ன சொன்னான்னா, மா அப்ப ராமபக்தி எந்தோ கொப்பரா என்று சொன்னதுனாலே சூக்ம பூத்திகள பர துடு ஜூச்சி ஜூச்சி சோல சு நாயம பக்தி எந்தோ கோபராமக்தி எந்தோ எந்தோ எவ்வளவோ சொல்ல முடியாது. கோபரா சபரி எங்கிலிச்சுனா சந்திரதருடு மேச்சுனா சபரி எங்கிலிச்சுனா. ஆச்சரியமான சாரித்திரம் படைத்தவள் அந்த சபரி என்பவள். அவ மிருகத்தை பச்சை அடிச்சு சாப்பிடுறவ. சபரினா ஹண்ட்ரஸ் அர்த்தம் அவ்வளவுதான். மகான்கள்லாம் வந்து தீர்த்தகரையில் ஸ்நானம் பண்ணிட்டு போவா, அதை பார்த்துட்டு இருப்பா காட்டில் மத்தங்காசிரமம் பக்கத்தில் அந்த காட்டில் சுத்தின்னு இருந்த மிருகத்தோட மிருகமா. இவர்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் அவருடைய இருந்தா. அந்த ரிஷிகள் போற வழியெல்லாம் கிளீன் பண்ணி வைப்பா. கொஞ்ச நாள் அவ பாப்பா அப்படி அந்த தர்சனாதேவ சாதவன்னு மகான்கள் நம்மளை கட்டாட்சம் பண்ணாலும் போறோம். ஒரு பார்வை பார்த்தா அதுக்கு பலன் உண்டு. அவ பார்த்தா இவ பார்த்தா ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு என்ன கேட்காதீங்க. மகான்கள் பார்த்தா நடக்கும் அந்த எண்ணத்தோடையும் பார்க்கணும். அதுவும் சொல்றேன், நம்ம கையில் கிடையாது. அந்த மகான்கள் கருணையோட பார்த்தா பாவம் நம்ம போற வழியெல்லாம் இது ஏதோ ஒரு ஜந்துவாட்டம் இருக்கு, இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதே அப்படின்னு பார்த்தா என்னன்னா அடுத்து ஞானம் பிறக்கணும். அத்தனை நாள் புத்தியில தோணாத சிந்தனைகள்லாம் அப்ப தோணும். அத்தனை நாள் தோணின்னு இருந்த சிந்தனைகள்லாம் தோணாது. ரெண்டும் நடக்கும். மகான்களுடைய கிருபை கடாட்சம் இருந்ததுன்னா பின்பு நான் அவ பின்னாடியே போய் மதங்கர ஆசிரமத்தை பெருக்கிறது, கோலம் போடுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா. சாத்விக குணம் வளர்ந்தது. மதங்கர் ஒரு நாள் கிளம்பி போயிட்டார், இதுக்கு போகிறார், பிரம்மலோகம் போகிறார். சின்ன பொண்ணா வந்தாவ, வயசானவளாயிட்டா. இந்த சபரி சரித்திரம் இப்படி பத்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல சொல்றது இல்ல, ரெண்டரை மணி நேரம் சொல்லணும். வயசானவள் ஆயிட்டா. ஒரு நாள் ஒரே ஆரவாரம் இந்த ஆசிரமத்தில், ஒரே ஆரவாரம். என்னன்னு இவளுக்கு தெரியல. ரொம்ப கிட்டக்க போய் பேச மாட்டா குருநாதாவோட, தூரக்கேந்து பாப்பார், என்ன சபரி அப்படின்னு எப்பயோ கேட்டா உண்டு, அவ்வளவுதான். மதங்கர், மதங்கருடைய சக்தி, அவருடைய சம்பத்து, அவருடைய தபஸ் எப்படின்னா, மதங்க ஆசிரமத்தை சுத்தி பல மைல்கள் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இம்சம் மறந்துடும். சிங்கம் புலி கரடியெல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று மானெல்லாம் அடிக்காது, எல்லாத்துக்கும் இம்சம் இருக்காது. புலியும் ஆடும் மானும் ஒரே துறையில் நீர் முகரும், தண்ணி குடிக்கும். அப்பேற்பட்ட தபஸ்வியும் மதங்கர், அவருக்கு ஏக சிஷ்யா. திடீர்னு ஒரு நாள் வந்தா, இப்போ கேட்டால் என்ன ஒரே ஆரவாரமாக இருக்கே ஆசிரமத்துக்குள்ள, என்ன விஷயம்? ஐயோ சபரி, உனக்கு தெரியாதா, ஒரு ரிஷி சொன்னார், நம்ம குருநாதாள் இன்னும் பிரம்மலோகம் போகிறார், அதுக்காக சிஷ்யாளுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்னார். ஆஹா, பிரம்மலோகம் போகிறார்னா அப்புறம் எப்போ வருவார்? ஐயோ சபரி, உனக்கு புரியலையா, பிரம்மலோகம் போனார்னா திரும்பி வரமாட்டார் அப்படிங்கிறா. உடனே கதறா, விழுந்து விழுந்து விக்கி விக்கி அழறா. குருநாதாள திருப்பி தரிசனம் பண்ண முடியாதா, குருவை பார்க்க முடியாதா, இனிமே குருவை பார்க்க முடியாதான்னு அழறா. பிரேம, குருநாதன் இடத்துல அவ்வளவு பிரேம. அவருக்கு நூற்றுக்கணக்கான சிஷ்யர்கள், எல்லாம் பலவிதமான சாதனைகளில் கை தேர்ந்தவர்கள். அவர் கிளம்பி போகிறார உடனே சிஷ்யாலாம் இத்தனால இருந்த சிஷ்யாலாம் கூட்டு, என்னன்னா நம்ம ஒரு குரு கிட்ட போய் பாடம் படிக்கிறோம்னா எப்படி இருக்கணுங்கிறது இந்த மரபு ஒன்று உண்டு. இதில் மைனஸும் உண்டு, ப்ளஸும் உண்டு, ஆனாலும் உள்ளதை நான் சொல்லிடுறேன். அவரே வந்து நம்மளை பார்த்து உகந்து, இவன் நன்னா வரணும் இவன் அப்படின்னு மனசால நினைச்சுட்டார் ஒரு க்ஷணம்னா, அதில் அத்தனை விதையும் வந்துடும். இது பொய் இல்லை, அவர்கள் அனுபவ விஷயம். அது அதை அனுபவிச்சா தான் தெரியும். குருவுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த விஷயத்தை அனுபவிக்கும்போது, நம்மளாட்டம் ஒரு மனுஷனாக தானே அப்படின்னு குருவை நினைச்சிட்டா, அதை காட்டிலும் பாபம் வேறு எதுவும் கிடையாது. ஒன்று, குருவை பகவானுக்கு சமமாக நினைக்கணும், இல்லை குருவை பகவானுக்கு மேலே நினைக்கலாம், பகவானுக்கு கீழே இவன் நினைக்கக்கூடாது. அப்படி குருநாதால் இடத்துல பக்தி இருக்கிறவனுக்கு குரு கிட்ட வந்து வித்தை சித்திக்கும். எப்படி சித்திக்கணும்? சித்திக்கும், அது அவ்வளோதான். நீ துணியே துவச்சிட்டு இருந்திருக்கலாம் பதினஞ்சு வருஷம், மகாவித்வான் ஆகிடுவேன் சொல்ல முடியாது. எப்படி ஆனந்த, இது இது இதை வந்து வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. இதை அனுபவித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அம்மா பிரேமையை எப்படி சொல்ல முடியும்? சர்க்கரையே சாப்பிடாதவங்ககிட்ட தித்திப்பு எப்படி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி சொல்ல முடியாது. இதை அனுபவித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது அனுகிரகம் வரும், எப்படி வரும்னு, அது இது பெரிய விஷயம். இது அந்த மாதிரியான ஒரு பக்தியோடு கூடியிருக்காவ சபரி. சபரியை ஒஸ்தியாக சொல்லிட்டார், சபரி எங்கிலிச்சுனா, அதாவது சபரியை வந்து எச்சை பண்ணி உனக்கு பழத்தை கொடுப்பாளான்னா, இப்போ சபரி எச்சல் ஒஸ்தியாக படுத்துருக்கு அப்படி தானே அர்த்தம். சபரி எச்சலை நீ சாட்டியராமா அப்படின்னா ராமன் ஒஸ்தி இல்லையா, அப்படி தானே? சபரி எச்சை பண்ணி தந்து நீ சாட்டியராமா, உன் கிருபை எப்பேற்பட்ட கிருபை, எவ்வளோ சுலபம் நீ அப்படின்னு சொன்னால் ராமனை பற்றி ஒஸ்தியாக சொல்கிறதா அர்த்தம். சபரி எச்ச பண்ணி உனக்கு கொடுத்தாலே அப்படின்னு சொன்னா சபரி எச்சல் வசன அர்த்தம், அப்படிதான் அர்த்தம். அப்படிதான் சொல்றீங்க, சபரி எங்கிலிச்சுனா அப்படின்னு கேக்குறாரு. அவ கதர்றா வெளியில, அவளுக்கு ஒண்ணும் தெரியாத பாமரம். ஒரு ஒரு சிஷ்யம் வந்தான் குருநாதாள்ட்ட, ஒருத்தர் ஒன்று ஒன்று கேட்டான், எனக்கு உனக்கு என்ன வேணும்? அனிமாதி அனிமாதி சித்தி வேணும், அனிமாதி சித்தி உனக்கு வந்தாச்சு போ, உனக்கு என்ன வேணும்? நான் ஒரு சபையில் உட்காந்து நல்லா கணீர்ன ஜம்முன்னு பேசணும், எதிர்க்கு ஒன்றும் எடுபடப்படாது, நான் பேசினா அதுதான் நிற்கணும், அந்த மாதிரி ஒன்று கூட உனக்கு அது கிடச்சாச்சு போ. எனக்கு வந்து வேத வேதாந்தங்கள்ல நல்ல ஞானம் வேணும், கிடச்சாச்சு போ. எனக்கு நான் வந்து ஆயிரம் வருஷம் வாழணும், ஆயிரம் வருஷமும் எனக்கு பணமாக கொட்டணும், கிடச்சாச்சு போ. இப்படிலாம் கேட்குறா, நிஜமாகவே கேட்குறா, அவள் சிஷ்யாலாம் கேட்குறா, கிடச்சாச்சு 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 போ, எல்லாம் கிளம்பி போயாச்சு. அவர் பிரம்மலோகம் ஆரோகணம் பண்ண போகிறார். ஒரு சிஷ்யன் தான் அவனை வாசலில் சபரி இருக்கா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அவர் குருநாதன் நம்மளை கூப்பிடணுமா, கூப்பிட்டு போகணும், எவ்வளோ விஷயம். குற்றேவல் எங்களை நீ கொள்ளாமல், குற்றேவல் கொள்ளாமல் போகாதேங்கிற. குற்றேவல்னா என்ன தெரியுமோ இல்லையோ, இங்கே வாடா அதை அதை எடுத்துக்கொண்டு கொடு அப்படின்னு சொல்கிறது குற்றேவல். நம்ம பையன் அப்படின்னு சொல்றது அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அந்த குருநாதன், அது குற்றேவல். என்ன இப்படி சொல்லிட்டார் நம்மள நினைக்க கூடாது, அவர் அப்படி சொன்னார நம்மள அப்படின்னு நினைச்சா உத்தம சிஷ்யன். அவளை கூட்டிட்டு வா. அங்கேருந்து சபரி வந்தது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, சபரிக்கும் கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார் அவர். சபரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அப்படியே நிக்கிறது, இது ஒன்றும் தெரியல. அது சபரி ஒன்னு தான் கேட்கறேன், எல்லாரும் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா, உனக்கு என்ன வேணும் சொல்லு கொடுக்குறேன். சொன்னா குருநாதா எனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியல, எனக்கு என்ன வேணும் நீ தெரியும், உங்களுக்கு தோன்றதா அதை கொடுங்கன்னு. அவன் இத்தனை பேர் சொல்லலையேன்னு நினைச்சார் அவர். எனக்கு என்ன வேணும் தெரியலையே குருநாதா, பரவாயில்ல சொல்லு, நீ எது கேட்டாலும் கிடைக்கும் சொல்லு. அப்படியா, இந்த அனுகிரக சக்தி இந்த திரிமூர்த்திகளுக்கும் உண்டு, சாதாரண சங்கீத வித்வான் கிடையாதுவா, தியாகராய சுவாமிக்கும் உண்டு. ஏன்னா ஒரு ஆனந்த பிறவி பாடுறான், ஒரு தெருக்கூத்து ரொம்ப நன்னா பாடுறான்னு வீணுக்கு பேர்லாம் கட்டாயப்பத்தி அழிச்சுன்னு போயிட்டா அவரை, அதை கேட்கவும் கேட்கறார். ஆனந்த பிறவி பாடி முடிச்சானே அவங்ககிட்ட போய் கேட்கறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கறாரு. அப்படின்னா என்ன சக்தி இருக்கணும், என்ன கேட்டாலும் கொடுக்கணும் இல்லை, இல்லைன்னா எப்படி கேட்க முடியும். அப்படி தியாக பிரம்மம் அப்படின்னு கேட்டிருக்கார், உனக்கு என்ன வேணும்டா கேளு. அவன் எதையோ கேட்டு தொலைச்சான், அது வேறு விஷயம். தெரியல, கேட்க தெரியல என்ன வேணும்னு பல பேரை கேட்டிருக்கார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன வேணாலும் அனுகிரகம் பண்ணுற சக்தி உண்டு வாளுக்கு. சாமா சாஸ்திரிகளுக்கும் இருந்தது, தீட்சிதருக்கும் இருந்தது. சாதாரண சங்கீதக்காரான்னு, சாதாரண சங்கீதக்காரன்னு மட்டமாக சொல்லலை, சங்கீதமே வஸ்தி தான், அதை தாண்டின ஒரு விஷயம் இவா, இந்த இவா இவா அதை தாண்டின ஒரு விஷயம். அப்படி எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியலையா குருநாதா, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தோன்றதான் நீங்கள் கொடுங்க. ஆஹா, ஒரு சிஷ்யனாவது இப்படி சொல்லலையே நம்மக்கிட்ட. இவன்னா உயர்ந்த சாத்வீகத்தை உள்ளவை, இவளுக்கு உயர்ந்ததான விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு கூட்டி ராம இதை சொல்லிகிட்டே ரெண்டு போய்ட்டு. இதை சொல்லிகிட்டே இருந்தால் என்ன நடக்கும் குருநாதா, இதை சொல்லிகிட்டே இதுக்கு என்ன அர்த்தம் குருநாதா, இதனுடைய அர்த்தம் ஒன்று தேடிட்டு வரும் அப்படின்ட்டு. இதை சொல்லிகிட்டேரு இந்த அர்த்தம் ஒன்று தேடிட்டு வரும். எவ்வளோ கோடி எவ்வளோ லட்சம் கோடி சொல்லிருப்பாளோ, மகா பழுத்த ஞானியாக விட்டா. அதாவது ரிஷிகளெல்லாம் தாண்டினவளா விட்டா அவ, சபரிங்கிறவளுடைய ஏற்றம் சொல்ல முடியாது. அப்படி ஆகிட்டா, நிறைய கீர்த்தனை இருக்கு சபரியை பத்தி அவர் பண்ணினது. காலம் எல்லாம் தவம் இருந்து கனிந்து கனி கடித்து சுவை தோறுவள் தந்தாள் அல்லவோ, இந்த ஞாலமும் ஆயிரம் சொன்னாலும் நாம அதை நமக்கு எதற்கு என்று தள்ளி, நாமமும் ஆயிரம் சொல்லி சொல்லி ஐயன் கருணையை பாடு, ராக ஆலாபனவுடனும் பாடு, முடிந்தால் அடவோடும் ஜத்தியோடும் ஆடு. அருமையன வந்த பிறவிகளோ பல ஆயிரம் தந்தாலும் வருமோ, ஆதலின் யாரில் சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு. சபரி அவர் சொன்னார், காலமெல்லாம் தவம் இருந்து கனி கடித்து சுவைத்தொருவள் தந்தாள் அல்லவோ. வெங்கடகவி, ஊத்துக்காடு வெங்கடகவி, வெங்கட சுப்பையர், காலமெல்லாம் தவம் இருந்து கனிந்து, பழம் கனிஞ்சது ஒன்று இவ கனிஞ்சு விட்டாங்கிற கனிந்து. அப்போ சபரியே அவ்வளோ ஒஸ்தியாக சொல்கிறார் இவ, எல்லாருமே சபரி எந்தனே வர்ணித்து சபரி பாக்கியமும் பாடிருக்கார் அந்த கீர்த்தனை. இப்போ நான் போகல, அது கிட்ட போகல, இந்த கீர்த்தனையிலே சொல்கிறேன். சபரி எங்கிலிச்சுனா, அப்பேற்பட்ட சபரிங்கிறார், சபரியை ஒஸ்தியாக சொன்னார் இவர். சபரி எங்கிலிச்சுனா, ராமன் தென்னரமும் இந்த பழத்தை கொடுத்தாளே, எடுத்து எடுத்து வச்சிருந்தா ஜாக்கிரதையாக பழங்கள் எடுத்து ராமனுக்கு 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 ராமனுக்குன்னு எடுத்து வச்சிருந்தாளே. அப்போ அந்த ராமபக்தி எவ்வளோ உயர்ந்ததா, அப்போ ராமபக்தி எந்தோ கொப்பரா அப்படின்னு நீ புரிஞ்சுக்க வேண்டாமா. லக்ஷ்மி தேவி வளச்சுனா, லக்ஷ்மணுண்டு கொலுச்சுனா, சூக்ம புத்திகளை பரதுடு ஜூச்சி ஜூச்சி சொலசுனா, சபரி எங்கிலிச்சுனா, ஆச்சரியமான கீர்த்தனை. சந்திரதருடும் எச்சுனா, ஏன் இந்த சிவபெருமான இப்போ பார்த்தாலும் ராமநாம சொல்லிகிட்டு இருக்கான், ஸ்ரீராம ராம ராமாயத்தி சொல்லிகிட்டு இருக்கான், அதை வச்சு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமாடா ராமனுடைய ஏற்றத்தை. அப்போ ராமபக்தி எந்தோ கொப்பரா. அச்சல ஸ்வயம் பிரபுக்கு அபல ஸ்வயம் பிரபுக்கு அச்சல பதவி பதவி நிச்சுனா, அபல ஸ்வயம் பிரபு அபலன்னா பெண்ணுன்னு ஒரு அர்த்தம், பலம் இல்லாதவள்னு ஒரு அர்த்தம். இங்கே எதுக்கு அர்த்தம்னா, தன்னுடைய சக்தியை அவன் நம்பலன்னு அர்த்தம். அதனால அபல சுயம்பிரமன் அர்த்தம். பகவானே மாத்திரம் நம்பினா, தன் சக்தியினால தன் கரையேறலான்னு நம்பாம பூர்த்தியாக எம்பெருமானத்தில் சரணாகதி பண்ணவளாக இருக்கிறதுனால அபல அப்படின்னு சொன்னார். அபல ஸ்வயம்பிரபுக்கும் அச்சல பதவின்னு நெச்சுனா என்ன பண்ணா, ஸ்வயம்பிரப உயர்ந்த பதவியை அடைந்தாள், உயர்ந்த மோட்ச பதவியை அடைந்தாள். என்ன பண்ணா அவன்னா, இதெல்லாம் தேடிட்டு போச்சு. ராமாயணத்தில் தெற்க போன வானரர்கள் எல்லாரும் தேடிட்டு போனான். இந்த ஸ்வயம்பிரபையை சொல்கிறார் இவர் இந்த கீர்த்தனத்தில். தேடிட்டு போனால் எங்கெங்கேயோ தேடுறா, கிடைக்கல. கடைசியில் என்னென்னா, ஒரு குகையை பார்த்தா தண்ணியே இல்லை, தாகம் வாழ்க்கை, தாகம் வாட்டுறது. அந்த குகைக்குள்ளேருந்து ரக்கையெல்லாம் நினைஞ்சி ஜலத்தோட பட்சி பறந்து வருது, பட்சிகள் நிறையா பறந்து வரும். அப்போ அந்த குகைக்குள்ளே தண்ணி இருக்கும் போல் இருக்கு. அந்த குகைக்கு வெளியில் குகத்வாரத்தில் நிறைய மரங்கள்லாம் செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்கு. அப்போ அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தா தண்ணி கிடைக்கும்னு எல்லா வானர்களையும் அழைச்சிருந்து கிளம்பி போயிட்டா. உள்ளே போனால் அண்ணா மாட்டின்ட்டான். கிஷ்கிந்த கூட அந்த மாதிரி குகைக்குள்ளே இருக்கிற நகரம் தான் சொல்கிறான். உள்ளே போனால் வேறு மாதிரி இருக்கும், குகைக்குள்ளே போனால் உள்ளே வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி உள்ளுக்குள்ளே போனால் ஒரே தங்கமயமாக ரத்தனமயமாக வைர வழியுரங்கள்லாம் பதிச்சு ஆச்சரியமான பெரிய நகரமாக இருக்குது உள்ளே, யாருமே இல்லை. அண்ணா இது என்ன பண்ணுவா, இவளுக்கு ஒரு பயம். ஏன்னா இந்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணுவா, இந்த மாதிரி தேடிட்டு வரா அப்படி வரானா, இந்த மாதிரி மாயா நகரங்கள்லாம் பண்ணி விஷம் கலந்து வச்சிருவோம். ராமன் போர் தொடுக்க போகும்பொழுதே என்ன பண்ணுறான்னா, பல கோடி ஓகம் அப்படிங்கிற கணக்கு, சமுத்திரம் குமுதம்லாம் சொல்கிறான். அவ்வளோ அவ்வளவு கோடி, பல கோடிகளில் லட்சம் கோடி குமுதம் சமுத்திரங்கிற கணக்குலாம் அவ்வளோ வானரர்கள் வரா. அதில் சில லட்சம் பேரை முன்னாடியே அனுப்பிச்சு, சில பேரை முன்னாடியே அனுப்புகிறான் ராமன். அந்த படை போகும்பொழுது என்னென்னா, நாங்கள் இப்போ வர இந்த சேனை முழுக்க வர வேண்டிய வழி எப்படின்னு பாரு. நகரங்கள்லாம் நடுவில் வரக்கூடாது, கிராமங்கள் நகரங்கள்லாம் தவிர்க்கணும். ஆனால் நம்ம போகிற வழி கூடிய வரைக்கும் சௌரியமாக இருக்கணும் போகிறதுக்கு. போகிற வழியில் இருக்கிற ஏரி, குளங்கள், குட்டைகள், ஜலஸ்தானங்கள், மரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போலேருந்தே ரட்சணம் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு படையெடுக்கிறதுக்கு பல நாள் முன்னாடியே அனுப்பிச்சிடணும். ஏன்னா அதை பாய்சன் பண்ணிவிடுவா ராட்சசர்கள். இவா எங்கே தங்குறவளோ அந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் பாய்சன் பண்ணிட்டா காலி இல்லையோ அதோட, அதுக்காக அப்படி பண்ணுவா. அதனால இவர்களுக்கு பயம், இது யாராவது எங்கேயா போய் எதையே சாட்டு வைக்க போகிறோமேனு இருக்கும்போது இந்த ஸ்வயம்பிரபங்கிறவங்க தபஸ் பண்ணிட்டுருக்கு. அவள் அந்த இடத்துக்கு காப்பு காத்துட்டுருக்கா. அவள் ஹேமையின் அவளுடைய தோழியினுடைய இடம். அவள் சொன்னால், நீங்கள்லாம் யார் இவெல்லாம் விஷயத்தை சொன்னான், ராமகங்கிரியமாக வந்தேளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளுக்கு எல்லா ஆகாரங்கள்லாம் கொடுத்தா, அவளுக்கு எல்லாம் என்ன உண்டோ அத்தனையும் பண்ணி வைத்தா. அவள்லாம் சாப்பிட்டு பழங்களை சாப்பிட்டு தீர்த்து சாப்பிட்டு தாகம் தீர்ந்தது, பசி தீர்ந்தது அப்படின்னு உடனே அவளுக்கு என்ன வந்துதான், உடனே அவள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற உயர்ந்த பதவி. என்ன பதவின்னா, அச்சல பதவின்னு இச்சுனா அவள் பிரம்மலோகம் கிளம்பிட்டா, உயர்ந்த ஸ்தானத்துக்கு கிளம்பிட்டா. அங்கிருந்து உயர்ந்த ஸ்தானத்தை எப்படி அடைஞ்சா, ராமகங்கிரத்தால் அடைஞ்சாடா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. அப்போ ராமபக்தி எந்தோ கொப்பரா, உனக்கு லௌகீகமும் கிடைக்கும் பாரமார்த்திகமும் கிடைக்கும் ராமபக்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். கபி வாரிதி தாட்டுனா கலி கிரோட்ட கட்டுனா கபி வாரிதி தாட்டுனா கலி கிரோட்ட கட்டுனா. கபி வாரிதி தாட்டுனா, எங்கேயாவது குரங்கு சமுத்திரத்தை தாண்டித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. ஆஞ்சநேயன்னு சொல்ல மாட்டேங்கிறார் இந்த இடத்துல, கபின்னு சொல்கிறார். கபி வாரிதி தாட்டுனா, வாரிதினா சமுத்திரம், கபின்னா குரங்கு. கபி வாரிதி தாட்டுனா எங்கேயா தாண்டுமா கேட்டிருக்கல நீங்கள், முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது. பின்ன எப்படின்னா, அது ஒரு ஏற்பாடு அப்படின்னா, ராமனுக்காக பண்ண ஏற்பாடு, பண்ணப்பட்ட ஏற்பாடு அது. ஏன்னா இவெல்லாம் யாரு, தெய்வங்களுடைய அம்சமே வானர்களாக வந்து பிறந்தது. ராமபக்தி பண்ணினா அவர்களுக்கு அந்த சக்தி கிடைச்சதுன்னு சொல்றாரு. ராமன் ஆஞ்சநேயன் சமுத்திரத்தை தாண்டினதுக்கு காரணம் யாருன்னா, அவனுடைய ராமபக்தி, பக்தினால தாண்டினா அப்படின்னு அவர் சொல்றார். என்ன காரணம்னா, ஏன்னா ராமாவதார அவதார கட்டத்திலே என்ன சொல்கிறார், பிரம்மா சொல்கிறார், நரன் வானரன்னால் அழிய மாட்டேன்னு வர வாங்கியிருக்கான், அதனால் பெருமாள் நரனாக பிறக்கட்டும், நீங்கள்லாம் வானரமாக பிறங்கோ அப்படின்னு சொல்கிறார். அதனால் எல்லாம் வானரமாக வந்து பிறக்கிற தேவர்கள் எல்லாரும், அந்த வானரமாக பிறந்த தேவர்களில் அதர்மம் பண்ணி ராமபக்தி பண்ணாதவன் தேவையில்லைங்க. என்னென்னா எந்த தப்புக்காக ராவணனை தண்டிக்க போகிறானோ அதே தப்பை பண்ணிட்டு உட்காண்டிருக்கான் வாலி. ராமகைங்கிறதுக்காக தான் பிறந்தான். இப்போ ஒருத்தன் ட்ராமாவில் ஒருத்தன் வரான், ட்ராமாவில் வந்தவன் நான் ராஜாவாக நடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து நான் ராஜாவாக அடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி இதில் நான் வந்து அந்த ராஜ பட்டனை, அதாவது சோல்ஜராக நடிச்சிருக்கேன். ராஜாவாக வரும்போது எனக்கு இந்த டைலாக் மறந்து போயிடுத்து, நான் சோல்ஜரானு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவேன், ட்ராமாவில் பின்னாடி அந்த ட்ராமா யார் டைரக்டரோ அவன் கையை பிடிச்சிட்டாக்குன்னு இழுத்து நடந்து விட்ருவேன். என்னடா தப்பு தப்பாக பேசுகிற, ஓ இப்போ நான் ராஜாவா மறந்து போயிடுத்து அப்படின்னா. அதுபோல தர்மத்தை பரிபாலனை பண்ணுறதுக்காக ராமன் அவதாரம், அதர்மத்தை பண்ண ராவணனை அழிக்கணும். அந்த ராவணன் என்ன தப்பை பண்ணிருக்கானோ, என்னென்னா ராமனுடைய மனைவியை கொண்டு அவன் அங்கே சிறைவு பிடித்து வைத்திருக்கிறான். அதே தப்பை ராமன் அவன் ராவணன் பண்ணுற தப்பை காட்டிலே பெரிய தப்பை இந்த சுக்ரீவனுடைய பெண் மனைவியை இவன் சிறைப்படுத்தி இவன் வச்சுட்டு இருக்கானே. அப்போ இவனோட நீ போய் அங்கே ராஜ்யத்தை இவனை அதர்மம் பண்ணிருக்கான், இவனை வச்சு நீ தர்மஸ்தாபனம் பண்ண போறேன்னு கேட்பானே அப்படின்னு என்ன பண்ணானா. அதனால அவனை அங்கேருந்து விளக்கணும், வாலியை அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து விளக்கி ஆகணும். இவர் ட்ராமாதானம் பண்ணுறான் பகவான், அதனால் வாலியை தள்ளிட்டான். தேவையில்லை நீ போ அப்படின்னு தள்ளிட்டான். நீ எவ்வளோ சக்தி உள்ளவனாயிரு. அப்போ ராம கைங்கரியம் பண்ணுறதுக்காக பிறந்தாம அவ்வளோ சக்தி படைத்தவன் தள்ளிட்டான் வேண்டான்னு. ஆனால் ராமனிடத்தில் பக்தி உண்டு, ராமனுடைய சொத்து நம்ம, ராம கைங்கரியத்துக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். ராம கைங்கரியம் தான் சர்வமும் சகலமும் அப்படின்னு இருக்கிற ஆஞ்சனை என்ன பண்ணான்னா அத்தனையும் சாதிச்சான். அப்போ என்னென்னா ஒரு காரியம் செய்வதற்கு பகவத் கைங்கரியமே ஆனாலும் என்னன்னா பகவத் பகவானுடைய அனுகிரகம், தெய்வ பலம், மனுஷ பிரயத்தனம் ரெண்டு சேரணும். மனுஷ பிரயத்தனம் மாத்திரம் இருந்தால் போகாது, தெய்வம் வேண்டான்னு நினச்சா நின்றுடும். தெய்வ பலம் மாத்திரம் இருந்து நீ பிரயத்தனமே பண்ணலைன்னா அதுக்கு எவன் பிரயத்தனம் பண்ணுறானா அவனை பார்க்காது. தெய்வ பலம் மாத்திரம் இருந்து நீ பிரயத்தனம் பண்ணலைன்னா உன்னை பண்ணவும் வைக்கும். தெய்வ பலம் அதுக்கு முக்கியமானது. அப்போ தெய்வ பலம் இருந்தால் தான் உன் பிரயத்தனம் பலிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கபி வாரதி தாட்டின ஆஞ்சநேயன் தாண்டினா அவனுக்கு அவ்வளோ சக்தி இருந்ததுன்னா ராமபக்தியினாலே அப்படிங்கிறது தியாகராய சுவாமியினுடைய சித்தாந்தம். கபி வாரிதி தாட்டுனா ராமப்பரமையினால தாண்டித்தது ஆஞ்சநேயனே அதான சொல்கிறான். பகவானுடைய நாமாவை சொன்னால் ராமநாமத்தை சொன்னால் எனக்கு எங்கிருந்தோ சக்தி வர்றது அப்படின்னு சொல்கிறார் அவர். கலி கிரோட்ட காட்டுனா சரியாகவே அர்த்தம் கொடுக்கல இந்த வரிக்கு எந்த புஸ்தகத்துலேயும். நான் சொல்கிறேன் இப்போ சில புஸ்தகங்களில் கொடுத்துருக்கா, பலதில் இல்லை. கலிகினா பெண் என்ற அர்த்தம். கலிகி ரோட்ட கட்டுனா இப்போ, அதாவது கடைசியாக வச்சார் இந்த இன்சிடெண்ட்டை மாத்திரம் கடைசியாக வச்சுட்டார். சாட்சாத்து லட்சுமி ஹிரண்மையும் லட்சுமியும் சதா பஜாமி ஹீனமானவாசிரியம் தியஜாமி அப்படின்னு சொன்ன தீட்சிதர் சொன்ன அந்த லக்ஷ்மி அவளை சொல்லிட்டு கடைசியில் கலிகின்னு யசோதையை சொன்னார். யசோதை என்ன, யசோதை என்ன படிச்சிருக்கா, என்ன தபஸ் பண்ணிருக்கா, இன்னும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல இந்த ஜென்மால. அவன் கலிகி ரோட்டை கட்டுனா ரொம்ப அனுபவிச்சு கடைசியில் சொன்னார். என்ன ஆச்சு, கிருஷ்ணன் படுத்தும் தூங்கிட்டு இருக்கான், காலங்கார்த்தாலும் எழுந்து மத்து சிலுப்பி கடைய ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு நிறைய செடிகள், நிறைய பேர் வேலைக்கு வச்சுருக்கா யசோதை. ஆனால் அதாவது ஒரே இந்த கீர்த்தனையில் ஒரு விசேஷம், ஒரே கீர்த்தனையில் ராமானுபவம் கிருஷ்ணானுபவம் ரெண்டையும் சொல்கிறார். கிருஷ்ணனை ராமனா சொல்கிறார். சில கீர்த்தனைகள் தான் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறார். இதில் நாரிமணிக்கு சீரழிச்சினது விஞ்ஞானுரா ராமா அப்படின்னார். திரௌபதிக்கு சீரை கொடு புடவை கொடுத்தியே, அதை நான் கேட்டிருக்கேன்டா, கேள்விப்பட்டிருக்கேன்டான்னு ராம் கொடுத்தது கிருஷ்ணன்னா ராமான்னு சொல்கிறார் அவர். கிருஷ்ணானுபவம்னா ராமத்தில் ராமனில் ஏறிட்டு பேசுகிற கீர்த்தனை சிலது உண்டு. அதுபோல் ராமனையே சொல்லிட்டு வந்துட்டு இந்த கடைசி இந்த சௌலபியங்கிற குணம் சொல்லும் பொழுது சுலபத்தன்மை எளிமையாக இருக்கிறங்கிற குணம் சொல்லும்போது கிருஷ்ணனாட்டம் எளிமை யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால கிருஷ்ணன் கிருஷ்ணன் யார், நம்ம ராமன் தான் அப்படின்னு சொல்லிட்டார் படுத்து தூங்கிட்டு இருக்கான் கிருஷ்ணன். உத்காயந்தீனாம் அரவிந்த லோச்சனம் அப்படின்னு பாகவதன் சொல்றது. காலங்கார்த்தால எழுந்து கிருஷ்ண லீலைய பாடிண்டே தயிர் கடைவாளாம், நன்ன மத்து இவ்வளோ பெருசு இருக்கும், அந்த மத்து கையால் எல்லாம் கடைய முடியாது. எதிர்க்க உக்காண்டிருப்பா, எதிர்க்க ஒரு பெரிய இவ்வளோ ஒசரத்துக்கு ஒரு ஆசனம் போட்டிருக்கும், அது மேலே ஏறி உக்காண்டிருவா. அவ்வளோ பெரிய பாணர் மத்து, அவ்வளோ பெருசு இருக்கும். ஏறார் இடை நோவா எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை என்று திருமங்கி ஆழ்வார் அனுபவிப்பார். ஏறார் இடை நோவைனா அந்த இடுப்பு ஒடிஞ்சு போடுவான் அது கடையறதுக்குள்ள. ஏறார் இடை நோவை, அந்த தயிர் எப்படி இருக்குன்னா பிருந்தாவனம் இல்லையா, அந்த தயிர்லாம் பாறையாட்டம் இருக்கணும், அந்த கடையவே மத்து நகரவே நகராது. அது அவ்வளோ கஷ்டப்பட்டு நகத்துவா. நகத்தும் போது என்ன பண்ணோன்னா, அத்தனை கோபிகா ஸ்திரீகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி சலக்கு சலக்கு சலக்குன்னு இழுக்கிறாள அந்த சத்தம், அத்தோட அச்சுத்தாலி ஆமைத்தாலி பல அந்த திருமங்கல்யம் இருக்கு இல்லையா, அதில் அச்சுத்தாலி ஆமைத்தாலின்லாம் சொல்கிறா. அதாவது இப்போ பிறந்தாத்தில் கொடுத்த அந்த தாலி புக்காத்தில் போட்டது, இது மாதிரி இப்போ தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி எடுத்து கட்டின்றது, இந்த மாதிரி பல விதமான அந்த திருமங்கல்ய சூத்திரம் இருக்கு இல்லையா, அந்த மாங்கல்ய சூத்திரத்தில் இருக்கிற மணிகள்லாம் கிளங் கிளங்னு அடிக்கிறதாம் சப்தம் எல்லாம் நல்ல பணக்காரா இடையர்கள் எல்லாம். அந்த இடையர்கள்லாம் நல்ல ஒத்தத்தினவங்க லட்சக்கணக்காக மாடு வச்சுருக்கான், 10 மாடு 20 மாடு வச்சுருக்கான்னு நினச்சிக்காதீங்க, லட்சக்கணக்கில்னு சொல்கிறா. அது கணக்கு பண்ணுறதே மந்த மந்தையாக தான் கணக்கு பண்ணுவான். அப்போ எவ்வளவு தயிர் இருக்கு, எவ்வளோ நிறைய வேலைக்காரி வச்சு கடையிறா, ஆனால் ஸ்வதர்மமா. அப்புறம் நம்மளுக்கு தயிர் கடையிறது மறந்து போயிடுமே அப்படிங்கிறதுனால அவன் கடைவா. இன்னொரு காரணம் என்னென்னா, ரொம்ப உயர்ந்த மாடுகள் 2 மாடு வச்சுருக்கா, அந்த மாட்டிலேருந்து வர தயிர் பாலை தான் கிருஷ்ணனுக்கு எடுத்து கண்ணனுக்காக எடுத்து வச்சுருக்கா, அதை அவள் கொடுப்பா, அதை அவளே கடைவா, வேறு யாரையும் கடை விட மாட்டான். அப்படி அவர் சுபாவம், அப்படி தயிர் கடையிறா. அந்த தயிர் கடையிற சமயத்தில் இந்த தீபம் அசுபிரசத்வனிகிங்கிறது, அதாவது இந்த எல்லா கோபிகைகளும் 500,000 கோபி குடிகள்னு சொல்கிறது, அத்தனை பேரும் கடையும் போது என்னென்னா, அந்த சப்தம் கிருஷ்ணனுடைய உயர்ந்த கானத்தை பண்ணிண்டே இவர்கள் கடையிறதுனால பரமபதம் வரைக்கும் கேட்குமா, அந்த சப்தம் அழகாக கேட்குமா சுனாதமாக கேட்குமா அவர்கள் பாடுறது. அது மாதிரி சி இவ கடையிறா, தயிர் கடையும் பொழுது என்னென்னா, கிருஷ்ணன் படுத்துன்ட்ருக்கான் அண்ணன்ட, தூங்குற கிருஷ்ணனுக்கு என்னென்னா, அம்மா தயிர் கடை சத்திரம் கேட்டவுடனே முழிச்சு விட்டான், முழிச்சு விட்டான். இதை எல்லாரும் அனுபவிக்கிறார், தியாக பிரம்மும் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். கலிகி ரோட்டை கட்டுனா இது எங்கேயா சாத்தியமானு கேட்குறாரு. என்னென்னா, ஆதியிலே சிருஷ்டி ஆரம்பத்தில் எம்பெருமான அத்தனை பேருடைய ஜீவனையும் தன்னுள்ளே ஒடிக்கிண்டு நம்ம எல்லாரையும் உள்ளே ஒடிக்கிண்டு படுத்துட்டு இருக்கான். எவ்வளவு நாள் பிரளயத்தில் படுத்துட்டுருந்தான் படுத்துட்டு இருந்திருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் வேத சப்தம் இருக்கே அவனுக்கு, அவங்ககிட்ட உள்ள அவன் ஹிருதயத்திலே இருக்குது வேதம், அவனுடைய ஞானம்தான் வேதங்கிறது. அந்த வேத சப்தம் இருக்க, வேத சப்தங்கள்லாம் அவனை எழுப்புறது. அப்படின்னா இங்கே எது எழுப்புறது அப்படின்னு பார்த்தா, இந்த கோபிகைகள் அவன் அம்மா தயிர் கடையிற சப்தம் அவனை எழுப்பித்தான். அப்போ அந்த சப்தத்துக்கு இந்த சப்தம் குறைவா ஜாஸ்தியான்னா, இதை ரொம்ப ஆசையாக அவன் எழுந்துக்கிறான் கண்ணன், அம்மா தயிர் கடையிறாளே அப்படின்னு எழுந்துட்டு வந்து அங்கேருந்து நேராக வந்து ஓடி வந்து பாகவதத்தில் இருக்கு இவர் அனுபவிக்கிறது. இவரே போத்தன பாகவதம் நித்திய பாராயணம் பண்ணவர், கை ஸ்கிரிப்டு கையால் எழுதின ரிட்டன் ஸ்கிரிப்டை வச்சுட்டு போத்தன பாகவதம், போத்தன பாகவதங்கிறது தெலுங்கு பாகவதம், இந்த தெலுங்கு பாகவதம் நித்திய பாராயணம் பண்ணியிருக்கார் தியாகம் பிரம்மம். அதனால் அந்த போத்தன பாகவதத்தில் உள்ள அனுபவங்கள்லாம் உண்டு, இவருக்கு சாட்சாத்காரங்களும் உண்டு. அப்போ அதனால் என்னென்னா, அவர் அனுபவிச்சுதான் நான் சொல்கிறேன். அந்த அந்த வரியில் ஓடி வந்து என்னென்னா, இருக்க பின்னாடி கட்டின்ட்டான், என் குட்டன் வந்தன்னே புறம்புல்குவான், கோவிந்தன் வந்தன்னே புறம்புல்குவான்னு பெரியாழ்வார் அனுபவிப்பார். அதுபோல் இருக்க பின்னாடி கட்டின்ட்டான், அம்மாவை கட்டிண்டு முகத்தோட முகம் வச்சுட்டு கண்ணத்தோட கண்ணம் தேய்ச்சி அவன் கேட்குறான், அம்மா பாலுமா அப்படின்னு கேட்குறான், பால் வேணும்னு கேட்டேன். உடனே என்ன பண்ணா, ஆசையாக என்ன பண்ணா, இந்த குழந்தைய அந்த கயிறை வச்சு கயிறை விட்டுவிட்டு குழந்தையை தூக்கி மடியில் போட்டுட்டு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறாம்மா, பால் கொடுக்குறா, பால் கொடுத்துட்டு தயிரையும் கடையிறா. அந்த பக்கம் அடுப்பில் பால் வச்சிருக்கா, பால் பொங்க போகிறது, தயிர் கடையிறது நிறுத்தினா இந்த குழந்தையை தூக்கி அண்ணண்டை விட்டா, சரசரசரன்னு ஓடிப்போய் அந்த பால் எடுத்து பொங்காமல் எடுத்து வைக்கிறதுக்காக ஓடிவிட்டான். இந்த கிருஷ்ணனுக்கு வந்தது கோபம், எப்பேற்பட்ட பிரபுனா, இந்திராதி தேவர்கள்லாம் எங்கிட்ட வந்து நிற்கிறா கியூவில் வரிசலா, உங்ககிட்ட அங்கேருந்து வந்து உங்ககிட்ட பால் சாப்பிடணும்னு நான் வந்திருக்கேன், என்ன தூக்கி என்ன குழந்தை சுபாவம், நாம் இப்படி சொல்கிறோம், குழந்தை சுபாவம் என்னென்னா, பால் சாப்பிடும்போது தொந்தரவு பண்ணால் கோபம் வந்துடும் குழந்தைங்களுக்குலாம், அப்புறம் சாப்பிடாது அழும் இல்லையா, அடிக்கும் அம்மா அந்த இடத்துலையே அடிக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணும் பசங்க. அதுபோல் என்னென்னா கோபம் வந்துருத்து கிருஷ்ணனுக்கு, உதட்ட கடித்தான், என்ன காட்டிலும் அந்த பால் உனக்கு முக்கியமா அப்படின்னு எடுத்து என்ன பண்ணா, ஒரு பெரிய தடியை எடுத்துட்டா அந்த பானையை, அந்த மத்தை எடுத்து அந்த பானையை உடைச்சான், தயிராக நாலா பக்கம் செதறி ஓடுறது, அங்கங்கே புதுசாக வெண்ணெய் பானை வெண்ணெய் கடைஞ்சி வச்சுருக்கா, அதில் ஒரு ஒரு வெண்ணெயை எடுத்து ஒரு பானை வெண்ணெய் எடுத்துட்டான், அவன் கை கடங்குற மாதிரி எடுத்து நக்கினான், ஒரே உடம்பு ஓடிவிட்டான், அழறான், பொய் அழுக குரங்குக்கு போடுறான், தான் சாப்பிட்றான். அங்கேருந்து வந்து பார்த்தா பயங்கரமாக கிடக்கு அந்த இடம், மகா கோபம் வந்தது இவளுக்கு. அங்கேருந்து ஓடி கிருஷ்ணனை எப்படியாவது பிடிக்கணும் 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 பிடிக்கணும்னு பார்க்குறான். எங்கே வந்தாலும் கிருஷ்ணனை பிடிக்க முடியல, எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல, அவளால் முடியல, பருத்த சரீரம் உடைய யசோதை போ கடக்குது அப்படின்னு அம்மா அப்படின்னு வந்து ஒரு ஓரமாக நிற்கிறா. நின்ன உடனே கிருஷ்ணனுக்கு அழுக வந்துருத்தான். அம்மா பார்த்த உடனே ஐயோ பாவம், அங்கேருந்து வந்து நம்மளை பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும், என்ன எப்போ பகவானாட்ட நடந்துப்பான் எப்போ மனுஷனாட்ட நடந்துப்பான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இல்லையாமல், அதனால் என்னென்னா அங்கேருந்து வந்து பார்க்குறான், ஐயோ அம்மாவை அழ விட்டுட்டோமே அப்படின்னு மனசில் வருத்தம் வந்து என்னென்னா, கட்டுண்ண பண்ணிய பெருவாயன் அப்படின்னு ஆழ்வார்கள் அனுபவிப்பான். அந்த கட்டுண்ண பண்ணி விற்த்தாந்தத்தை அனுபவிச்சார் இவர். என்னென்னா அம்மா கிட்டே போய் தான் பிடிபடுற மாதிரி நின்றுண்டானான், தெரியாத மாதிரி பற்றியா அவனால் பிடிக்க முடியலன்னு அப்படியே பார்த்து டக்குன்னு பிடிச்சிட்டான். அதனால் என்னென்னா தானே சென்று அகப்பட்டான், எதுக்குன்னா யசோதையுடைய பிரேமைக்காக அப்படின்னு. இந்த பிரேமையை பெருசாக சொல்கிறா ஆழ்வார்கள்னா, நம்ம ஆழ்வார் வந்து அவனுடைய அந்த பரத்துவத்தை அவனுடைய உயர்ந்த தன்மையை அவன் எல்லா இடத்துலையும் பிரம்மமாக விரவி பரவி இருக்கக்கூடிய தன்மையை அவன் குணங்களை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே வந்தார் நம்ம ஆழ்வார். அந்த இடம் வந்த உடனே அதுக்கு மேலே பாட முடியல, ஏன்னா இவர் இந்த கீர்த்தனை ஆரம்பித்த வேகத்துக்கு 10 சரணம் பாடியிருக்கணும். அப்போ ராமபக்தி தான் சொல்ல வந்தார். ராமபக்தி ஒரு ஒரு இடத்துல எப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கார், 10 சரணம் 20 சரணம் இருக்க பல கீர்த்தனங்களில், 2 சரணத்தில் ஏன் முடிச்சிட்டார் இந்த கீர்த்தனையா, இந்த விற்த்தாந்தத்துக்கு மேலே போக முடியல போல் இருக்கு இவருக்கும் அப்படிதான். ஏன்னா நம்மாழ்வார் என்ன பண்ணார், 10 அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மற்றொரு கடைவெண்ணை கடவினில் உறவினுடைய ஆர்ப்புண்டு எத்திரம் உரலிடை ஏங்கி இருந்த எளிவேன்னு பாடினார். அதாவது கிருஷ்ணனுடைய எல்லா விஷயத்தையும் நினைச்சுட்டே வந்தார். நம்ம அம்மாவை இப்படி படுத்திட்டோமே அப்படின்னு கிருஷ்ணன் கொஞ்சம் அழுது அவகிட்ட கட்டுப்பட்டான். கட்டுப்பட்டோன்னா உரலில் இறுக்கி கட்ட பார்க்குறான். உரலில் இறுக்கி கட்டுனே என்னாச்சுன்னா, கட்டை எண்ணி கயிற்றை தேடியும் காணோம். இதே இதை ஒரு வரியில் இவர் அனுபவிக்கிறத ஒரு கீர்த்தனை அனுபவிக்கிறார் ஊத்துக்காடு வெங்கடகவி. ஏன்னா அவருக்கு கிருஷ்ணன் வஸ்தி, இவருக்கு ராமன் வஸ்தி. கட்டை எண்ணி கயிற்றை தேடியும் காணோம் கை கை காண கயிறெல்லாம் அளவாக காணோம். சரி, கயிறு கிடச்சி கட்டி 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 பார்க்குறா இந்த ரெண்டு முனையும் சேர மாட்டேங்கிறதியா, எவ்வளோ பரிசு கட்டினாலும் இன்னும் ஒரு கயிறு எடுத்து முடிச்சு போட்டு கட்டுறா சேர மாட்டேங்கிறதியா. அவர் சொன்னார், ஏன்னா மகர்ஷிகள் மகான்கள் யோகிகள்லாம் யோகிஹிரு தியான கம்யம் அப்படின்னு தான் சொல்கிறது. அவரை யோகிகள்லாம் என்ன பண்ண கடையறா, ஹிருதயத்தை கடைஞ்சி, இது இது மனசு, இது புத்தி, இது சித்தம், அதை தாண்டின விஷயம், இது சாட்சி சைத்தன்யம். இப்படி தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி ஹிருதயத்தை கடைஞ்சி கடைசியில் அவனை சாட்சாத்காரம் பண்ணுறா அப்பேற்பட்ட பிரபுவரி கைத்தால் கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கிற அடியார்கள் எல்லாம். ஆனால் இவருடைய பக்திக்கு மெச்சு என்ன பண்ணான்னா, கட்டுண்ண பண்ணி இவர் தன்னை தானே கட்டின்றாங்கிறான். கை காண கயிறெல்லாம் அளவாக காணோம்னு அவர் பாடுறார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அம்மா திருப்பியும் கஷ்டப்படுறா அப்படின்ன உடனே தானே அடுத்த சுத்தில் கட்டுப்படுற மாதிரி ரெண்டு முடியையும் ரெண்டு ஓரத்தையும் சேர்க்குற மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணா, கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு எதுக்கும் யாருக்கும் எப்படியும் கட்டுப்படாத ஒரு மகாப்பிரபு நீ, அப்பேற்பட்டவன் நீ. கலிகி ரோட்ட ஒரு சாதாரண ஸ்திரீடா இந்த யசோதைங்கிறவ, யசோத பக்திக்கு வசப்பட்டு நீ கட்டுப்பட்டியே, அவ்வளவு சுலபன். முதல்ல ஆரம்பித்தவன் லக்ஷ்மி தேவி வளச்சுனா என்று பரபிரம்மமாக இருந்த அந்த ராமன் பரபிரம்மஸ்தானத்தில் சொன்னவனை, உன் குழந்தைன்னு நீ நினச்சா உன் குழந்தையாக உனக்கு கட்டுப்பட்டுடுவான் அப்படின்னு சொல்லி ராமனுடைய எளிமையை சொல்லி கீர்த்தனை தலை கட்டுறார். கலிகிரோட்ட அபராதி தியாக ராஜு கானந்த முகேச்சு நாயபராம பக்தி எந்தோ கோபராம பராம பக்தி எந்தோ அபராதி தியாகராஜுக்கு ஆனந்தமும் ஹெச்சுனா. சில பேர் சொல்கிறா தியாகராஜ தியாகராஜன் எங்கே வந்தாலும் அந்த ஊர் சிவனை தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படிலாம் சொல்லக்கூடாது, போன கீர்த்தனையெல்லாம் சிவபெருமானை சேரும். இங்கே தன்னை சொல்லிக்கிறார், அபராதி தியாகராஜனுக்கு தியாகராஜுக்கு ஆனந்தமும் ஹெச்சுனா. இவ்வளவு ராம பிரம்ம ஆனந்தம் எனக்கு கிடச்சிருக்கே, ஒரு நான் ஒரு நல்லதும் பண்ணவன் அல்லேன், நான் ஒரு உயர்ந்த செயல்களும் செய்தவன் அல்லேன், அப்படியாப்பட்டு இருக்கக்கூடிய எனக்கே இவ்வளவு ஆனந்தம் கிடைக்குமே ஆனால் அப்பா ராமபக்தி எந்தோ கொப்பரா. இதில் இந்த சாகித்யத்தில் பல அழகு. முதல்ல சொன்னேன் அப்பா அப்படின்னு விழிச்சொல் சம்போதனம் கூப்பிட்ற, அப்பா ராமபக்தி எந்தோ கொப்பரா அப்படின்னு அர்த்தம். சுத்தி பாடும்போது அர்த்தம் மாறிடுறது. எப்படி? அப்பா அப்ப ராம பக்தி எந்தோ கோபராம மாயப்ப நமக்கெல்லாம் தகப்பரான ராமனுடைய பக்தி உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம் மாறிடும். அந்த அப்பாக்கே அர்த்தம் மாறிடும். அனுபல்லவியிலையும் எப்படின்னா திரி அனுபல்லவி இன்னும் விசேஷம். மூணு அந்த மா மூணு இடத்துல மூணு அர்த்தமாக வரும். திரிபட்டல நுனில் பி கண்டி ரெப்பவலனுகாச்சுனா மா திரிபட்டலனு. திரிபட்டலுனா கஷ்டங்கள் சிரமங்கள்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாவை இங்கே சேர்க்கும்போது மா திரிபட்டலனு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் என்ன கிட்ட அண்ட முடியாமல் கண்ணு ரெப்பையை போல காப்பாற்றுன்ற. கண்ணு எப்படி நேத்திர ஜோதி எப்படி கண்ணு ரெப்பை காப்பாற்றுறதோ அது போல் காப்பாற்றும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த மா இங்கே சேரும்பொழுது. இன்னொன்று என்னென்னா திரிபட்டல நுனில் பி கண்டி ரெப்பவலனுகாச்சு நாமா திரிபட்டல நுனில் பி கண்டி மா கண்டி ரெப்பவலனுகாச்சுனா அந்த மா கண்டி ரெப்பவோட சேரும். அப்படி பண்ணியிருக்கேன். நம்மளுடைய கண்ணு ரெப்பை எப்படி நம்மளை காப்பாற்றுமோ அதுபோல் ராம கண்ணை எப்படி காப்பாற்றுமோ அதுபோல் ராமபக்தி நம்மளுடைய கஷ்டங்கள் கிட்ட நேராமல் காப்பாற்றும் அன்னட தள்ளி நம்மளை அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை இது பல்லவியோட சேர்த்துட்டோன்னா மா அப்ப ராமபக்தி எங்களுடைய நமக்கெல்லாம் தகப்பனான ராமபக்தி எந்தோ கூப்பிட்றேன் மூணு அர்த்தம் வரும். அந்த கீர்த்தன சாகித்ய அழகு நிறையா சொல்லலாம். ஒரு கீர்த்தனை எடுத்தால் நிறையா சொல்லலாம். கீர்த்தனை பந்தூராளி இந்த பந்தூராளி இந்த கீர்த்தனை வச்சுட்டு தான் நிறைய பேர் சொல்கிறா. காந்தாரத்துக்கு மேலே சஞ்சாரங்கள் பண்ணல அதனால் அப்படி சொல்கிறான் பண்ணுறது இல்லை அப்படின்னு. அவர் நிறையா கீர்த்தனை பண்ணியிருக்கார். வேறு ஏதாவது கீர்த்தனத்தில் காந்தாரத்துக்கு மேலே இருந்திருக்கலாமோ இல்லையோ நமக்கு தெரியாது. கிடைக்கிற கீர்த்தனத்தில் அந்த மாதிரியே இருக்குது அதனால் அதுக்கு மேலே பாடக்கூடாது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவர் ராகம் எப்படி பாடினார் நமக்கு தெரியாது இல்லையோ. ராகத்தில் பாடியிருக்கலாம்ல அது எப்படி நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல காட்டலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ முதல் கீர்த்த சோபில்லு சப்த சுரையில் சங்கீதமயமாக அவர் ராமன் அனுபவித்தது சங்கீதத்தினுடைய நுட்பங்கள்லாம் பல தெரிவித்திருக்கார். வாரி பருகலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஞானம் எவ்வளோ இடம் கொடுக்குறதோ அவர் கிருப்பை எவ்வளோ இடம் கொடுக்குறதோ அவ்வளோ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அதில் இருக்கிறது. இப்போ அந்த சங்கீதத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ணணும்னா ராமபக்தி பண்ணணும் அப்படின்னு இந்த கீர்த்தனையில் சொன்னார். சங்கீதத்தை பகவத் அர்ப்பணம் நீ பண்ணணும். பகவத் அர்ப்பணம் பண்ணால் என்னென்னா உயர்ந்ததை நீ அடைவாய் தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படிங்கிறார். இவருக்கு ஒரு இன்னொரு கீர்த்தனையில் சொன்னார் என்ன பண்ணணும் நீ அப்படிங்கிறதுக்கு தனுவூத்தனுகாதனியு வீ தபசூஜேயல தசரத பால அன்னி நீவனு எஞ்சுனு வாரிக்கு ஆசிரம பேதமு லேயல கண்ணுகட்டு மாய லனியுவீ காந்தல பிரமலேயல தசரத பால மன சுஸ்வாதீனி கே அன்னி நீவனுச்சி எஞ்சுவானிக்கு ஆசிரம பேதமேல. தியாகபிரம்மம் சொன்ன ரெண்டு மூணு கீர்த்தனையில் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இங்கே சில பேர் சொல்லுன்னு சொன்னால் சொல்கிறேன். ஏன்னா இது இங்கே கேட்குறத காட்டிலாம் யூடியூப்பில் ஒரு 500-600 பேர் பார்க்குறாள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டுமேன்ட்டு தான். என்னென்னா நம்ம சம்பிரதாயத்தில் சங்கீதத்துக்கு ஜாதி கிடையவே கிடையாது, அதை யாரும் பாராட்டவும் இல்லை, அதுதான் உண்மை. இப்போ வந்து ஒரு அக்ரகாரத்தில் இந்த 10 பிராமணன் இருக்கான்னு வச்சுப்போம், ஒரு பிராமணன் வந்து தப்பு பண்ணுறான்னா அது மொத்த பிராமணனோட அபிப்பிராயமாக ஆகிடாது. பாக்கி 9 பேர் அதை சொல்லலையே, இல்லை 2 பேர் 3 பேர் பண்ணுறான்னா. தியாக பிரம்மை எப்படின்னா, தியாக பிரம்மத்துக்கு பாலாஜிபேட்டை வெங்கட்ரமண பாகவதர் ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் பிராமணர் இல்லை, சௌராஷ்டிரான்னு சொல்கிறாளே பட்டுநூல்காரான்னு சொல்லுவாள், அதை அந்த இதை சேர்ந்தவர், மகாபக்தர். அவா வந்து தியாகராஜ சுவாமி கிட்ட அவருக்கு இருந்த பக்திக்கு எல்லை கிடையாது, தியாகராஜ சுவாமிக்கு அவர்கிட்ட இருந்த வாத்சல்யத்துக்கும் அளவு கிடையாது. இது ரெண்டையும் சொல்லணும். ஏன்னா தியாகராஜ சுவாமி பரமபதித்த சமயத்திலே ராமன் சரணத்தை அடைந்த பொழுதிலே உலகம் முழுக்க பகுள பஞ்சமியிலே அவருக்கு ஆராதனம் பண்ணுறா. அன்றைக்கி தான் அவர் இந்த சரீரத்தை விட்டார் சொல்லி, முத நாளே சொல்லிவிட்டு நாளைக்கு நல்லா குண்டாக ஹெல்த்தியாக இருந்தார், ஆஸ்பத்திரி விஷயத்திலாம் போகலை, சொல்லிவிட்டு நாளைக்கு நான் ராமன் என்னை அழிச்சுட்டுருக்கேன்னு சொல்லிருக்கான்ங்கிற கீர்த்தனை இல்லாமல் இருக்குது, அது இன்னொரு சமயத்தில் சொல்லுவோம். அது வந்து அப்படி சொல்லிவிட்டு அது கிளம்புறார். வெங்கட்ரமண பாகவதர்னால அதுக்குள்ளே வர முடியல. அவர் வெங்கட்ரமண பாகவதருக்கு அன்னைக்கு ராத்திரி அவருக்கு கண்ணில் பட்டிருக்கார். பாகவதர் என்ன சொல்கிறான்னா, நான் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு கடைசியில் தசமி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பூர்த்தியான பூர்ண சித்தி அடைகிறேன், நீ தசமியில் எனக்கு ஆராதனை பண்ணுன்னு சொல்லி அவள் சம்பிரதாயத்தில் பஞ்சமையில் இல்லாமல் தசமியில் ஆராதனை பண்ணிகிட்டே வரா. இன்னைக்கு இல்லை, அன்னிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அப்படின்னா இவர் வந்து இவர் பிராமணன் இல்லை அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருப்பாரோ? முதல்ல பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாரோ? மாட்டார். அப்போ இது மாதிரிலாம் தெரிஞ்சிருப்பாரோ? அப்போ இது கிடையாது அவர் மனசில், தியாக பிரம்மத்தினுடைய மனசில் கிடையாது. தாசரின்னு ஒருத்தர் நாதசுரக்காரர், இந்த தாசரிங்கிற நாதசுரக்காரர் வந்து இவருடைய சிஷ்யர்கிட்ட கத்துன்னு இருக்கார் பாட்டு. அவர்கிட்ட கத்துனேன்னா தாரிணி தெளிச்சு கொண்டு இது கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள், தாரிணி தெளிச்சு கொண்டு வாசிச்சுட்டே வரார் அந்த கோயில் உற்சவத்தும் பொழுது. அதில் நிறைய சங்கதிகள்லாம் போட்டு தள்ளிருக்கார் இல்லையோ, சரச சங்கதி சந்தர்ப்ப முகலான சில பேர் இப்படி ஒரு இது, அவர் அழுதுண்டே பாடினார், சங்கதியே போடலை, அப்படிலாம் கிடையாது. நிறைய ஒரு உபன்யாசத்தையும் சொல்கிறேன், இன்றைக்கி திருப்பி சொல்கிறேன். சரச சங்கதி சந்தர்ப்பமுகல கிரமுலுரா, சங்கதி பாட்டில் சங்கதி பல்லவிக்கு எல்லாம் சங்கதி வச்சது தியாக பிரம்மன் தான் ஜாஸ்தி. அந்த சங்கதி வச்சதுங்கிறது பழமையான சம்பிரதாயத்தை சேர்ந்தது தான். தீட்சிதர் கீர்த்தனைகள்லாம் நமக்கு சங்கதி ஜாஸ்தி கிடைக்காது, சாமாசாஸ்திரிகள் கீர்த்தனில் சங்கதி கம்மியாக கிடைக்கும், இவருடைய கீர்த்தனங்களில் சங்கதி ஜாஸ்தி கிடைக்கும். சஞ்சாரிங்கிற ஒரு பழைய மரபை கீர்த்தனங்களில் அடாப்ட் பண்ணார். ஒரு ஃப்ரேஸ் எடுத்து அது பாவமாகவோ இல்லைன்னா சங்கீத பாவத்தோடையோ அதை மேலே மேலே எலாபரேட் பண்ணி பாடுறதுங்கிறது சஞ்சாரி பாவம். அது சஞ்சாரின்னு பேர் பழைய காலத்து சங்கீதத்தில், சங்கீத கிரந்தங்கள் பழைய கிரந்தங்கள் நாரத பண்ணின கிரந்தங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த சஞ்சாரியை அதை வந்து இயற்கையாக வாஸ்தவமாக நம்ம சம்பிரதாயத்துக்குள்ளே கொண்டு வந்தார் இவர். எப்படின்னா கீர்த்தனங்களில் அதை இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வந்தார். அது பாவத்தினால அவர் கீர்த்தனையில் அப்படி சங்கதிகள் அமைஞ்சது. அதனால் சங்கதி ஜாஸ்தி அந்த கீர்த்தனையில், அது எல்லாத்தையுமே இந்த பாசிங் அதெல்லாமல் நான் சொல்லிகிட்டே வரேன். அந்த சங்கதிகள் ஜாஸ்தி. இந்த தாரிணி தெரிஞ்சு கொண்டு பரமாதமாக நாசுவர் விரல் அடிக்கணும்னா வருமே, அதெல்லாம் நிறைய சங்கதி போட்டு வாசித்த உடனே ஓடி வந்து தாசரியை கட்டின்னுட்டார் அப்படின்னு சொல்கிறார். அந்த காலம் நம்ம நினச்சி பார்க்கணும், ஓடி வந்து நாசுவரக்காரால் கட்டிக்கிறதுனா அந்த காலம் நம்ம நினச்சி பார்க்கணும். அந்த காலத்துலேயே அவர் அதை பார்க்கலை. அது பார்க்கலைங்கிறதுலாம் நான் எதில் வச்சு சொல்கிறேன், சும்மா கதை இல்லை, இதோ இந்த கீர்த்தனையில் இந்த வரியில் அவர் சொல்கிறார், சும்மா வெட்டி கதை இல்லை, அங்கே கேட்டா இங்கே கேட்டேன்னு. இந்த கீர்த்தனையில் அவர் என்ன சொல்கிறார், அன்னி நீவனு எஞ்சுவாணிக்கு ஆசிரம பேதமு லேல. என்னடா பேதம், என்னடா பிராமணன், என்னடா க்ஷத்திரியா, என்ன வைசியம், என்ன சூத்திரம், எங்கடா இருக்குது, எல்லாம் நீ நினைக்கிறவன் தான்டா வஸ்தி, இதில் எங்கடா ஜாதி இருக்குதுன்னு கேட்டுவிட்டார் கீர்த்தனையர். உடனே அந்த இந்த கீர்த்தனை எடுத்து சொல்லுவா, சா இந்த பஞ்சரத்ன கீர்த்தனையெல்லாம் ரெண்டு இடத்துல சொல்கிறார், சூத்திரர்களை போல கெட்ட வழக்கம் உள்ளவனா அப்படின்னு சொல்கிறார். அங்கே என்ன அதையும் உன்னை கேட்பணும் இல்லையோ, அதுக்கு சமாதானம் சொல்லணும், அதையும் சொல்லிடுறண்ணா, அதை சொல்லுவான் உடனே. அது என்னன்னா, என்ன சொல்கிறார்னா, பகவத்பக்தி உள்ளவன் பிராமணன், பகவத்பக்தி இல்லாதவன் சூத்திரன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரெண்டே மதம் தான் இவருடைய இதில். என்ன நானே சொல்லலை, கீர்த்தனையில் இருக்கு. ஏன்னா அதோட இல்லை, அவர் என்ன சொல்றார், சங்கீதம் பாடுறவன் எல்லார காட்டிலையும் ஒசந்தவங்கிற அபிப்பிராயம் தியாக பிரம்மத்துக்கு இருக்கு. சங்கீதத்துக்கு ஈடான விஷயம் கிடையாதுங்கிற விஷயம் அவருக்கு மனசில் இருக்கு. பாகவத சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். ஏன்னா நம்பாடுவான் ஒருத்தர் இருந்தார். இந்த நம்பாடுவான் என்னன்னா, அவர் வந்து பஞ்சமர், இந்த பிராமண க்ஷத்ரிய வைசியா அதுக்கு அடுத்து இது சேர்ந்து அதுக்கு அறுத்து தாண்டி திருக்குறுங்குடியில் இருந்தார். அந்த நம்பாடுவான் வந்து எப்படின்னா, யாருக்கும் தெரியாமல் கார்த்தால வந்து திருக்குறுங்குடியில் நடந்த விருத்தாந்தம் நம்பி சந்நிதியில் பாட்டை பாடிட்டு போயிடுவார். கானம் கைசிக புராணம் இன்னைக்கு கூட படிக்கிற பாருங்க. கைசிகம்ங்கிற பண்ணு பைரவி ராகத்தை சேர்ந்தது. பைரவியே கைசிகம்னு தமிழ் பண்ணில் சொல்கிறது. அந்த வந்து அந்த அது அவன் ரொம்ப விற்பன்னன். பாணர்கள் குலம்னு ஒரு குலம் இருந்தது நம்ம தமிழ்நாட்டில். இந்த பாணர்கள்னு இருந்தா ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார், அந்த பாணர் குலத்தை சேர்ந்தவர் அவ. இதையும் நம்ம சொன்னேனே, அந்த அந்த இடத்த சேர்ந்தவா, ஊருக்குள்ளே வராமல் இருப்பாவா, அந்த அந்த குலத்தை சேர்ந்தவாவா. அவா தான் சங்கீதத்தில் விற்பனர்களாக இருந்திருக்கா இந்த ஊரில் அவர்களுக்கு. ஆமாம், அதான் சொல்லிடலாம், அப்படியே சொல்லிடலாம். இதை தாண்டினவா அவா பாணர்கள்னு இருந்திருக்கா. அவா பாணர்கள் வந்து திருப்பான ஆழ்வார்னு ஆழ்வார்கள்லே ஒத்துறவர். ஆழ்வார்கள் பாக்கி ஆழ்வார்களுக்காவது திருவரசு உண்டு, அதாவது பிருந்தாவனம் உண்டு. இவர் பிருந்தாவனம்னா சரீரத்தோட ரங்கநாதன் கிட்ட ஐக்கியம் ஆகிட்டார். இவர் ஒத்தர், ஆண்டாள் ஒத்தர், ரெண்டு பேரும். ஆண்டாள் பெரியாழ்வாருடைய பொண்ணு, இவர் பாணர், ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டான் பகவான். அதனால் நம்ம இதில் வந்து சங்கீதம் எல்லாருக்கும் பொதுவாகவே இருந்திருக்கு. தியாக பிரம்மத்தோட அபிப்பிராயமும் அப்படி தான் நிறையா இருந்திருக்கு. எவனோ ஒருத்தன் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் சொல்லிக் கொடுக்குறேன்னா நமக்கு யார் பொறுப்பு, அதுக்கு அது கிடையாது. அதனால் நம்ம என்னென்னா இதை வந்து யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நமக்கு மனசுக்கு எது உண்மைங்கிறது தெரியணும். அதுக்காக நான் சொல்கிறேன், அதுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு உண்டு இல்லையோ, அதுக்காக நான் சொல்கிறேன். என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அப்போ தியாக பிரம்மத்தினுடைய அபிப்பிராய பிரகாரம் சங்கீதம் எல்லா ஜாதியார்களுக்கும் உள்ள பொது சொத்து தான் அப்படிங்கிறத அவர் சிஷ்யர்கள் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம், அவருடைய நடவடிக்கை மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்மளதில் கிடையாது. ஆனால் இது ரொம்ப பெரிய விஷயம் பண்ணக்கூடாது, அதை ஒன்றும் லட்சியமும் பண்ணக்கூடாது. நம்ம சாதாரணமாக இருந்துடலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன் சொல்கிறேன்னு நிறைய பேர் என்னை கேட்குறேன். அது முடிஞ்ச உடனேவே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் நிறைய பேர். நான் தினைக்கும் ஒரு 20 காலாவது நான் அட்டன் பண்ணிருப்பேன், ஒரு கடைசி ஒரு 1.5 வாரம் 2 வாரத்தில். அதுக்காக நான் அவள்லாம் இப்போ இந்த வீடியோ பார்ப்பேன். அவளுக்கெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த உபன்யாசத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டு பேர்கிட்ட சொல்லிவிட்டு. அதுக்காக நமக்கு என்னென்னா வர்ணம் நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம சங்கீதத்தை வர்ண பேதம் பார்க்காம எல்லோரும் சொல்லிட்டு இருந்திருக்கா. போன தலைமுறையில் பல வித்வான்கள் இருந்திருக்கா. ஆனால் ஒரு விஷயம், அதை கொண்டாடுற சில சபாக்கள் உண்டு. அதன்னு அதுக்கு வந்து அதை அவளை தான் சொல்லணும் மொழியை மொத்த கம்யூனிட்டி நீ சொல்லக்கூடாது, தப்பு அது. அது ரொம்ப தப்பாக்கும். ஏன்னா யார் சொல்கிறாலோ அவாத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா நாம் என்ன பண்ண முடியும்? இதை நம்ம யோசிக்கணும், எல்லாருக்கும் தான் கொடுக்கணும். இப்படி என்னடா இது பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்மளுடைய தர்மம் களங்கம் இல்லாத தர்மம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நேத்திக்கு செம்பை இருந்திருக்காரு, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நம்ம நினச்சி பார்க்க வேண்டாமா? எவ்வளோ பேர் இருந்திருக்காள் அந்த மாதிரி மனசு இது இல்லாமல் இருந்திருக்காளே. அப்போ நம் பல வித்வான்களுக்கு, மதுர சோமுவுக்கோ பழனி சுப்பிரமணியம் பிள்ளைக்கோ அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னா, நீ அதை ரெக்கக்னிஷன் நினச்சா அது கிடைக்கலன்னு நினச்சா அது யார் தப்போ அவா தப்போ ஒழிய அது எல்லா பிராமண மேலும் நீ எப்படி ஏறிட்டு சொல்லலாம்? அது தப்பு. அது நாங்கள்லாம் எல்லாருக்கும் காசு வாங்க, நான் வாத்தியார் என்னாட்டம் 10 வாத்தியாரை நான் காட்டுவேன், காசு வாங்காமல் சொல்லித்தரோம் பாட்டு முடியாதவாளுக்கு ஜாதி யாருன்னு பார்க்காம. இப்படிலாம் இருக்குது நம்ம நாட்டில். அதனால் என்னென்னா தியாக பிரம்மத்தினுடைய அபிப்பிராய பிரகாரம் அன்னி நீ வனுச்சி எஞ்சுவானிக்கு ஆசிரம பேதமேல ஆசிரம பேதம் கிடையாது, வர்ண ஆசிரம பேதம் கிடையாது. அப்போ பகவத் பக்தி இருக்கிறவன் பிராமணன் அப்படிங்கிறது ஒரே கொள்கை அவருக்கு. அப்போ சங்கீதம் சங்கீதானந்தம் சங்கீதம் பகவானுக்குன்னு சொன்னார் முதல் கீர்த்தனை சோபில்லு. அந்த சங்கீதத்தை பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணணும்னு சொன்னார் அப்பராம பக்தி. அந்த சங்கீதம் எல்லாருக்கும் பொது சொத்துன்னு சொன்னார் மனசு சுவாதினால. அந்த சங்கீதம் பாடக்கூடிய யாரார்கிட்ட தான் அடிமைன்னு சொல்லிட்டு வந்தார். அடுத்து அவர் ஒன்று சொல்கிறார், சீதம்ம மாயம்ம ஸ்ரீராமுடு மாதன்றிங்கிற கீர்த்தனையில் அடுத்து பகவத் பக்தியை பற்றி சொன்னார் இல்லையா, பாகவத பக்திங்கிறது எப்படி இருக்கணும், பகவத் சமாஷ்டானம் எப்படி இருக்கணும், அவர்கள் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த கீர்த்தனையில் சொல்லியிருக்கார். மேலே அடுத்து வர இந்த சீரீஸில் அடுத்து அதை அனுபவிப்போம். பவமா